சபைகள் ஒழுங்கு, பத்திரங்கள் சமர்ப்பணம், பிரதம அமைச்சரும் தேசிய கொள்கைகள், பொருளாதார உறவுகள், மேல்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, வடக்கு மாகாண அபிவிருத்தி மற்றும் இளைஞர் அலுவல்கள் அமைச்சர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 1979 61 இலக்க அத்தியாவசிய பொதுமக்கள் சேவை சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் பயணிகள் அல்லது பண்டங்களுக்கான அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகள் என பிரகடனப்படுத்த தொடர்பில் அதிமீதக சனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்டு 2019 ஜூலை 27 திகதிய 2133/65 இலக்க அதிவிசை வர்த்தமானி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை சமர்ப்பிக்கின்றேன். இவ்வறிக்கையிலேயே போக்குவரத்து மற்றும் வெகுசன ஊடக துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 2017 ஆண்டுக்கான மத்திய பொறியியல் உசா துணை பணியகத்தின் வளர்ந்த அறிக்கை நான் சமர்ப்பிக்கின்றேன். இவ்வறிக்கையினை கமத்தொழில் காணி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என நான் பிரேரிக்கின்றேன். கௌரவ வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2018 வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் வருடாந்த செயலாற்று அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். இவ்வறிக்கையினை சர்வதேச தொடர்புகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என பிரேரிக்கின்றேன். அமைச்சரவை அந்தஸ்தற்ற வெகுசன ஊடக அமைச்சரும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருமானவர் கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2018 ஆண்டுக்கான வெகுசன ஊடக அமைச்சின் வருடாந்த செயலாற்று அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். இவ்வறிக்கையினை சட்டம் ஊழலுக்கு எதிரான மற்றும் ஊடக துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என பிரேரிக்கின்றேன். பாராளுமன்ற நிலை கட்டளை 27(2) கீழான வினாக்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2019 வரவு செலவு திட்ட பிரேரணைகளுக்கு ஏற்ப அரச துறையில் ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டதுடன் பாதியளவிலான அரச நிறுவனங்கள் என்று கருதப்படுகின்றதான கூட்டு தாபனங்கள், அதிகார சபை போன்ற ஊழியர்களுக்கு இச்சுவரை இந்த 2500 ரூபாய் செலுத்தப்படாமை பாரிய அநீதியாக இருக்கின்றது என குறிப்பிட விரும்புகின்றேன். இவ் அநீதியை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். பாதியளவு அரச நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் இந்த மாதாந்த கொடுப்பனவு வழங்காமல் இருப்பதற்கான காரணம் யாது என்பதை அரசாங்கம் இந்த கௌரவ சபைக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 2019 வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற பொழுது அரச துறையில் உள்ளவர்களுக்கு 2500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை 2019 ஜூலை மாதம் முதல் வழங்குவதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி இந்த கொடுப்பனவுகளும் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 2500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பதற்கு இந்த முறை நடவடிக்கை மேற்கொண்டாலும் அரசு கூட்டுத்தாபனங்கள் பாதியளவிலான அரசு நிறுவனங்களுக்கும் அந்த சம்பள உயர்வினை வழங்குவதற்கு இதற்கு முன்பு இருந்ததான சகல அரசாங்கங்களும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதை நான் சந்தர்ப்பத்திலே ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். இதற்கு மீளமாக வரவு செலவு திட்ட பிரேரணைக்கேற்ப சம்பள உயர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அதே அளவில் இல்லாவிட்டாலும் கூட தனியார் துறை ஊழியர்களுக்கும் சம்பளத்தை உயர்ந்தவுக்கு இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது.
அவருக்கு வயல்களில் இருந்து நெல் அதிக அளவாக கிடைக்கும், தெங்கு காணிகள் அவரிடம் இருக்கின்றன, அவற்றை அவர் மக்களுக்கு கொடுப்பார், கொடை அளிப்பார், அவற்றை விற்று பெறுகின்ற பணத்தை கூட மக்களுக்கு கொடுப்பார், அவருடைய காணிகளை கூட விற்று அரசியல் செய்தவர் என்று கூறலாம். அவரை சபாநாயகர் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இதை அறிவீர்கள். அவர் குடும்பத்தை பற்றி பி கே இந்திக் அவர்கள் அதற்கு பின்னர் அரசியலுக்கு வருகிறார். அவர் மாகாண சபையிலேயே போட்டியிட்டார், அவ்வாறு போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றார், அமைச்சு பதவியையும் பொறுப்பேற்றார். அது கல்வி அமைச்சர் பதவியை உள்ளிட்ட சில அமைச்சுகளுக்கான பொறுப்புகளை அவர் பொறுப்பேற்றிருந்தார். அந்த காலப்பகுதியில் அவர் சிறந்த முறையில் பணியாற்றினார். அதே போன்று தன்னுடைய தந்தையினே பேரையும் பாட்டனின் பேரையும் பாதுகாத்துக் கொண்டு ஊழல் மோசடிகள் அற்ற வகையில் அவருடைய அமைச்சரை பணியாற்றுவதற்கு முடிந்தது என்பதை நான் இங்கே தெளிவாக கூற வேண்டும். அவர் காலி ரிச்மண்ட் கல்லூரியிலே படித்திருந்தார். அவருக்கு அதிக அளவான நண்பர்கள் அந்த பிரதேசங்களில் இருக்கின்றார்கள். தேர்தல் காலங்களிலே அனைத்து நண்பர்களும் வருவார்கள். அவர் நிதமும் காலியுடன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். அதேபோன்று அரசியல் துறையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அது சார்பாக அளப்பரிய சேவையினை ஆற்றியிருக்கிறார். அதேபோன்று இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவருடைய தாயார், அதாவது இந்திக்க அவர்களுடைய தாயார் பல உதவிகளை செய்திருக்கின்றார். ஸ்ரீமா பண்டார் நாயக் அம்மையா அவருடன் இவருக்கு தொடர்பு இருக்கிறது, உறவு தொடர்பு இருக்கிறது. எனவே தனது மகனின் தேர்தல் நடவடிக்கைகளின் போது தாயினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் சிறந்த முறையில் கிடைத்தது என்பது எங்களுக்கு தெரியும். அவருடைய கணவனுக்கு அவர் உதவி செய்ததை போன்று அரசியல் நடவடிக்கைகளிலே இந்த தாய் பிள்ளைகளுக்கும் தேவையான ஆதரவினை வழங்கியிருந்தார். உண்மையிலேயே இவர் அகால மரணம் அடைந்தார். மிகவும் சிறந்த மனமுடைய ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் வி கே இந்திக்கு அவர்களை அழைக்கலாம். இந்த பாராளுமன்றத்திலே இருந்திருக்க வேண்டிய ஒருவர் அவர். அதே போன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலே முல்கிரிகம தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் பதவியை பொறுப்பேற்று அந்த மாவட்டத்தின் அனைத்து இடங்களுக்கும் சென்று அவருடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். ஹாம்பாந்தோட்டை மாவட்டத்தை போலவே இந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக நான் அவரை காண்கின்றேன். நான் இங்கே அதிக அளவான நேரம் பேச முடியவில்லை, பல பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே இறுதியாக அவர் சம்பந்தமாக நான் கூறவிருப்பது, அவருடைய சகோதரன் சுஜீப் அவர்கள் இப்போது அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். எனவே அவருக்கு நாங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வி கே இந்திக் அவர்களுக்கு மோட்ச பேரனை பிரார்த்தித்து எங்கள் அனைவருக்குமான இரங்கலை அவருடைய தாயாருக்கும் சகோதர சகோதரிகளை உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவித்து அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு ஏனைய இரண்டு அரசியல்வாதிகள் இரண்டு பேர் தொடர்பாகவும் நான் சில கருத்துக்களை கூற வேண்டும். மன்சூர் அவர்கள் நாங்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது நெருக்கமாக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் இரண்டு கட்சிகளிலே பணியாற்றினாலும் கூட அவர் அவருடைய கட்சியிலிருந்து ஆட்சிக்கு வந்து தமது பிரதேசத்துக்கு, தமது மாவட்டத்துக்கு, அம்பாறை மாவட்டத்திற்கு நான் அறிந்த வகையில் அவர் அம்பாறை மாவட்டத்தில் இருந்துதான் அரசியலை பிரவேசிக்கின்றார். அளப்பரிய சேவையை ஆற்றிய ஒரு அமைச்சராக நாங்கள் அவரை அறிகின்றோம். மன்சூர் எனப்படுகின்ற பெயர் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல சிங்கள மக்களுக்கு மத்தியிலும் மிகவும் அறிந்த ஒரு பெயராக இருக்கின்றது என்பதை கூற வேண்டும். அதேபோன்று ராஜா சமரநாயக் அவர்கள் களுத்துறை மாவட்டத்தில் இருந்து அரசியலிலே பிரவேசித்தார். அரசியலிலே பல சேவைகளை மேற்கொண்ட ஒருவராக அவர் காணப்படுகின்றார். அதேபோன்று ராஜா சமரநாயக் அவர்களுடைய பெயரையும் நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் அரசியலை பிரவேசிக்கின்ற பொழுது கூட அந்த பெயரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே பல விடயங்களை பற்றி பேசுவதற்கு முடியாவிட்டாலும் கூட அவர்கள் இரண்டு பேரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அன்னார்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதோடு இந்த மூன்று அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் மோட்ச பேரணி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
இந்த சபை அதிமேதகு டாக்டர் முகமது பின் அப்துல் கரீம் தலைமையில் வந்திருக்கும் முஸ்லீம் உலக முஸ்லீம் லீக் அமைப்பின் தலைவராக அவருடைய தலைமையில் இங்கே வருகை தந்திருக்கும் குழுவினரை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த சபையின் சார்பாக.
அடுத்ததாக கௌரவ கனக ஹேரத் அவர்கள். நன்றி சபாநாயகர் அவர்களே. விசேடமாக பொதுமக்களை இந்த அவையிலே பிரதிநிதித்துவப்படுத்திய சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேருக்கான இரங்கல் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அவையிலே தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. 2010 எங்களுடன் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு வந்த வி கே இந்திக் அவர்கள் சம்பந்தமாக சில வார்த்தைகளை நான் இங்கே கூற வேண்டும். அவர் 1966 ஜூலை மாதம் நேற்று 31 தேதி பிறந்து 53 வருடங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து இளம் பருவத்திலே எம்மை விட்டு பிரிந்தார். 2010 பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒன்று கூடினாலும் அதற்கு முன்னர் மாகாண சபையில் 99 உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் 2010 பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு வரும் வரையும் சகல சந்தர்ப்பங்களிலும் சிறந்த முறையிலே தேர்தல்களை வெற்றி ஈட்டினார் என்பது மாத்திரமல்ல, கிடைக்கப்பெற்ற அனைத்து அமைச்சுக்களையும் திறம்பட வழிநடாத்தி எந்த ஒரு நபராலும் குற்றங்கள் சுமத்த முடியாத வகையில் பணியாற்றிய ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பொதுமக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் அவரை காண்கின்றோம். 2010 நாங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து தொடர்பு கொண்டதன் பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எவருடனும் நேர்மையாக பேசக்கூடிய தன்னுடைய கருத்தினை வெளிப்படையாக கூறுகின்ற ஒரு தலைவராகத்தான் அவர் பிரபல்யமடைந்திருந்தார். அதேபோன்று கௌரவ இந்திக் அவர்கள் கட்சி பாகுபாடுகள் இன்றி அனைவருடனும் ஒற்றுமையாகவும் நட்புறவுடனும் பணியாற்றிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதேபோன்று அரசியல்வாதிகளைப் போன்று பதவிகளுக்காக பட்டங்களுக்காக முன்னின்ற ஒரு தலைவர் அல்ல. மற்றவர்களை வெட்டிக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்த ஒரு தலைவர் அல்ல அவர். ஹம்பாந்தோட்டை பிரதேசத்துக்கு அவர் ஆற்றிய சேவையினை நாங்கள் மெச்சுகிறோம். எங்களுடன் பாராளுமன்றத்திலே சுமார் 5 அவர் பணியாற்றினார். எனவே விசேடமாக அவருக்கு நாங்கள் மூச்சப்பொருமை பிரார்த்திப்பதோடு அன்னாருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இதனை நான் ஒரு வாய்ப்பாக கொள்கிறேன். எனது உறவினராக நான் நினைக்கின்றேன், நான் சிறிய காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ கண்டது ராஜா சமர்நாயக் அவர்களைத்தான். அவர் சட்டத்தரணியாக பதவி பிரமாணம் செய்திருந்தவர். 2017 சனாதிபதி சட்டத்தரணியாக பதவியேற்கும் வரை சுமார் 50 அதிகமான காலப்பகுதி ஒரு சட்டத்தரணியாக பாணந்துறை மற்றும் களுத்துறை ஆகிய நீதிமன்றங்களிலே பணியாற்றியிருந்தார். நான் நினைக்கின்றேன், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நீண்ட காலப்பகுதி சட்டத்துறையில் பணியாற்றிய ஒருவராக நாங்கள் அவரை காண்கின்றோம். அதேபோன்று அவர் 1964 ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டு தனது உறவினர் ஒருவராகிய ஜான் கொத்தலாவல் அவர்களுக்கு அன்று பண்டாரகம தொகுதியை வெற்றி பெறுவதற்கு ஆதரவளித்திருக்கின்றார். அதன் பின்னர் 1977 பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறுகின்ற பொழுது 77 ஆண்டு தொடக்கம் 1989 ஆண்டு வரையிலான காலப்பகுதியிலே அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதியின் கீழ் பிரதி அமைச்சராகவும் விஞ்ஞான பிரதி அமைச்சராகவும் வர்த்தக ராஜாங்க அமைச்சராகவும் அடுத்ததாக சபாநாயகர் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சியிலே அபிவிருத்தி ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். விசேடமாக களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம தொகுதியில் மகாவித்யாலயத்தினை தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்துவதற்கு பல பணிகளை அவர் ஆற்றியவர். அவர் அதன் ஸ்தாபகராகத்தான் மக்களால் அழைக்கப்படுகின்றார். அதேபோன்று பொதுசன விளையாட்டரங்கு தங்களுடைய அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் பணியாற்றியிருக்கின்றார். அந்த வகையில் குறிப்பாக அவர் ஒரு அரசியல்வாதி என்ற வகையில் இன்று இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாகத்தான் நான் அவரை காண்கின்றேன். அவர் தன்னடக்கத்துடன் மிகவும் கௌரவத்துடன் பணியாற்றிய விதம் தொடர்பாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுகின்றோம். அதேபோன்று அவருக்கு மோட்சப்பெருணி நான் பிரார்த்திக்கின்றேன். அதேபோன்று துன்பம் உற்றிருக்கின்ற சாமரி சமரநாயக்க, சுவான் சமரநாயக்க, சேனக சமரநாயக்க போன்றவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரசாக் மன்சூர் அவர்களுடைய இரங்கல் தொடர்பான விடயம் இங்கே இடம்பெறுகின்ற பொழுது அவர் அன்னாருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கௌரவ ஜனக வக்கூபூர் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் இந்த பாராளுமன்றத்தை அழகுபடுத்திய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான இரங்கல் உரை நிகழ்த்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்தமை சம்பந்தமாக நன்றி தெரிவிக்கின்றேன். என்னுடன் பணியாற்றிய வி கே இந்திக அப்துல் ரசாக் மன்சூர் அவர்கள், அதேபோன்று சீனராஜ சமரநாயக்க அவர்கள் 1966 ஆண்டு ஜூன் மாதம் 31 தேதி பிறந்த, அதாவது நேற்றைய தினம் பிறந்த நாள் அமைந்திருந்த வி கே இந்திக அவர்கள், அவர் 99 ஆண்டு மாகாண சபைக்கு, அதாவது தென் மாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நேரத்திலே நான் 99 ஆண்டு சபரகமோ மாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். எனவே மாகாண சபைகளுக்கான தேர்தல்களின் பின்னர் நாங்கள் சந்தித்து ஆரம்பித்த எங்களுடைய பயணத்தினை நாங்கள் அவர் மரணிக்கும் வரையும் முன்னெடுத்து சென்றிருந்தோம். மாகாண சபையில் வகிக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியை தவிர்ந்த இனி அனைத்து அமைச்சர் பதவிகளையும் அவர் வகித்திருந்தார். இறுதியிலே மாகாண சபையிலே அவர் கல்வி விடயம் சம்பந்தமாக, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தென் மாகாணத்தின் கல்வி நிலைமையினை மேம்படுத்துவதற்காக கல்வி அமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. உண்மையிலே அவருக்கு வழங்கப்பட்ட அனைத்து அமைச்சர்களுக்குமான பொறுப்புகளை அவர் தெற்கின் மக்கள் சார்பாக திறம்பட மேம்படுத்தினார், முன்னெடுத்துச் சென்றார். தென் மாகாண மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து மாகாண சபைக்கு அவரை நிதமும் அனுப்பி வைத்தார்கள். அதேபோன்று தன்னுடைய கடப்பாட்டினை கஷ்ட பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு அவர் நிறைவேற்றினார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து மாகாண சபைக்கு அவர் வந்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தென் மாகாணத்தில் உள்ள அனைவருக்கும் உண்மையிலேயே தான் வகித்த அமைச்சு பதவியை பொறுத்து வகித்துக் கொண்டு அவர் உதவி அளித்தார். உண்மையிலேயே அவர் தன்னுடைய குடும்பத்தை பாராமல் நாட்டு மக்கள் சார்பாக தனது கடமைகளை நிறைவேற்றினார். அரசியல்வாதியாக இருக்கின்ற பொழுது பலர் முதல் தமக்கு, தமது குழந்தைகளுக்கு, தமது குழந்தைகளுக்கு குடும்பங்களுக்கு என்றுதான் பார்ப்பார்கள். சில காலம் வாழக்கூடிய வகையில் சொத்துக்களை உழைத்துக் கொள்வார்கள். ஆனால் வி கே இந்திகா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தனது பெற்றோர் தமக்கு பெற்று தந்த அந்த குடையினை நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு பாடுபட்டவர். எனவே அரசியலிலே உழைக்காமல் பிரதேச மக்களுக்காக வாழ்ந்தவர். எனவே அவருடைய அரசியல் நோக்கம், தனது அரசியல் கொள்கை என்பவற்றை பாதுகாத்துக் கொண்டு செயற்பட்டார். 2000 பாராளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஒன்றாகத்தான் பாராளுமன்றத்துக்கு வந்தோம். எனக்கு நினைவில் இருக்கிறது 2009 மாகாண சபை தேர்தல் இடம்பெற்ற நேரத்திலே நான் ரிதியகம் பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். அந்த பிரதேசத்திலே அரசியல் நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற பொழுது ஜானக நீங்கள் சாப்பிட்டீர்களா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ப, குறைபாடுகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு செயற்படுவார். பிரச்சனைகளிலே ஆட்கள் சிக்குகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். இப்போது ஒரு வருடத்திற்கு முன்னர் அவர் எம்மை விட்டு சென்றாலும் 2010 தொடக்கம் 2015 ஆகஸ்ட் மாதம் வரையும் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இந்த நாட்டிலே ஏதேனும் பேசியிருந்தார், அவருடைய குரலை அவர் எழுப்பியிருக்கின்றார். இந்த பிரதேசத்தின் மக்கள் சார்பாக, விவசாய மக்கள் சார்பாக பேச வேண்டிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் பேசியிருக்கிறார். இனி அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. குறைந்த வயதிலே எம்மை அனைவரையும் விட்டு அவர் சென்றிருக்கின்றார். அவருடைய கொள்கை, அதே போன்று அவர் மேற்கொண்ட தீர்மானங்கள், உண்மையிலேயே அவர் அந்த தீர்மானங்களை அவர் இறுக்கமாக எடுத்திருக்கின்றார். பாராளுமன்றத்துக்கு கடந்த தேர்தலிலே ஒரு சில வாக்குகள் குறைந்ததன் காரணமாக பெற முடியாவிட்டாலும் கூட அவர் யாரையும் குறை கூற செல்லவில்லை. அந்த பிரதேச மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். எனவே அவருடைய பிள்ளைகள், மனைவி, குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும், அவருடைய ஒரு சகோதரர் இன்று கூட அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். அவரும் அந்த பிரதேச சபையின் தலைவராக, உபதலைவராக பணியாற்றி வருகின்றார். தனது தகப்பன், அண்ணன் போன்றவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்துச் செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இந்திகா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது தனிப்பட்ட இரங்கலை தெரிவிப்பதோடு ஏனைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 எங்களுடைய இரங்கலை தெரிவித்து எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி.
12:30 நாங்கள் மதிய போசனத்துக்காக நிறுத்த இருக்கின்றோம்.
நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே. இன்றைய தினத்திலே இரங்கல் உரைகள் இங்கே நிகழ்த்தப்படுகின்ற வேளையிலே சேனராஜா சமர நாயக் அவர்கள், அப்துல் ராசிக் மன்சூர் அவர்கள் மற்றும் வி கே இந்திக போன்றவர்களுக்கான இரங்கல் உரைகள் மீதான விவாதத்திலே பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்து பற்றி நன்றி தெரிவிக்கின்றேன். உண்மையிலே வி கே இந்திகவுடன் நாங்கள் 2010 பாராளுமன்றத்திலே இணைந்திருந்தோம். இந்த 99 தான் நான் அவரை அறைகின்றேன். மாகாண சபை தேர்தலிலே முல்கிரி கமிக்கு சென்று நாங்கள் தேர்தல் நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய குடும்பத்தாரை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர் 66 பிறந்திருந்தார். காலி ரிச்மண்ட் கல்லூரியிலே பழைய மாணவராக கல்வி பயின்றிருந்தார். சமத்கா ஹெட்டிகே கணவராக காணப்பட்டார். கவிந்த என்று கவிந்த லெஹனி எனப்படுகின்ற 2 பிள்ளைகளின் தந்தையாக காணப்பட்டார். இவருடைய தந்தை தென்மாகாணத்திலே ஒரு அரசியல்வாதியாக காணப்பட்டார். அம்பலாங்குட பிரதேச சபையிலே தலைவர், இன்றைய உபதலைவர் இருக்கின்றவர் அவருடைய சகோதரராக இருக்கின்றார். அவர் 1999 பாராளுமன்ற மாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீன்பிடி கால்நடை வளர்ப்பு அமைச்சராகவும், 2002 மாகாண சபையிலே விளையாட்டுத்துறை கைத்தொழில் அமைச்சராகவும் பதவி வகித்திருந்தார். அதேபோன்று 2008 கல்வி கூட்டுறவு வர்த்தக பொது வசதிகள் பற்றிய மாகாண அமைச்சராக 2010 வரையும் பணியாற்றியிருந்தார். அதேபோன்று 2010 பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக வருகை தந்திருந்தார். எனவே நாங்கள் கடந்த காலத்திலே அவருடன் மிகவும் நெருக்கமாக பழகியிருந்தோம், அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தோம். நாங்கள் மாவட்ட மட்டத்தில் வேறு மாகாணங்களுக்கு சென்று நாங்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முல்கரிகம தொகுதியில் அமைப்பாளராக பணியாற்றினார். எனவே கட்சி சார்பாகவும் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சார்பாகவும் அரும்பாடுபட்ட ஒரு தலைவர் என்பதையும் நினைவுகூர வேண்டும். எனவே இன்றைய தினத்திலே எங்களுடைய இரங்கலை அன்னாருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோன்று இன்று சேனராஜா சமரநாயக் அவர்களுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதோடு அப்துல் ராசாக் மன்சூர் அவர்களுடைய மறைவு தொடர்பாகவும் இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
பாராளுமன்றம் பால்போசனத்துக்காக நாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம். 1:30 அளவில் நாங்கள் மீண்டும் கூடுகின்றோம்.
கௌரவ சாந்த பண்டார பாராளுமன்ற உறுப்பினர், நன்றி. தலைமை வகிக்கின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக இன்றைய தினத்தில் எமது நாட்டுக்கு பாரிய சேவையாற்றிய மக்கள் பிரதிநிதி மூவரின் அனுதாப பிரேரணை நடக்கின்ற நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக கௌரவ வி கே இந்திகா அவர்கள், எனக்கு தெரியும் அவர் நீண்ட காலம் அரசியல் துறையில் பாரிய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் மேற்கொண்ட ஒருவர். அதே கொண்டு அம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையமாக கொண்டு அவரது குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் பலவித பதவிகள் வகித்துக் கொண்டு சமூக சேவைகள் மேற்கொண்டார். அவரது தந்தை உட்பட அனைவரும் அவ்வாறு செய்து அந்த அனுபவத்தோடு கௌரவ வி கே இந்திகா அவர்கள் குறிப்பாக மாகாண சபை உறுப்பினராக தென் மாகாணத்தின், அதே போன்று மாகாண சபை அமைச்சராக பல இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் செயற்பட்டுள்ளார். எமக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வியூகப்படுத்தும் போது அவரை நான் முதல் தலைவர் சந்தித்தேன். அதற்கு பின்னர் மிக நெருங்கிய நண்பர்களாகத்தான் நாங்கள் செயற்பட்டோம். அவர் மாகாண சபை அமைச்சர் பதவி வகிக்கின்ற காலத்தில் நான் வடமேற்கு பிரதேசத்தில் மாகாண அமைச்சராக இருந்த காலத்தில் நாங்கள் மாகாண அமைச்சர்கள் என்ற வகையில் பல்வேறு வேலை திட்டங்களின் போது சந்தித்து அரசியல் மற்றும் மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டோம். அவர் 2010 பாராளுமன்றத்துக்கு நாம் ஒரே குழுவாகத்தான் தெரிவு செய்யப்பட்ட ஒரே காலத்தில் அவர் 58 மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி, நான் குருநகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து புதிய உறுப்பினர்கள் என்ற வகையில் பாரி வேலைகளை மேற்கொள்ள ஒரு புறம் கௌரவ மகேந்திரராஜ் அவரது தலைமைத்துவத்தில் இருந்த அரசாங்கம் வலுப்படுத்த அந்த அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் முன்னோக்கி எட்டு செல்ல, அதே போல் நாம் பிரதிநிதிப்படுத்திய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளும் நிறைவேற்றிக் கொண்டு கௌரவ வி கே இந்திகா அவர்கள் பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு இந்த அரசியல் நிலைமையை விட 80-90 அந்த 10 காலத்தில் அரசியல் ஈடுபட்ட அனைவருக்கும் தெரியும் எந்த அளவு கசப்பான காலம் அந்த காலம் என்று. அரசியலில் ஈடுபடுவது பாரிய குற்றமாக கருதப்பட்டு அரசியல் ஈடுபடுவது பாரிய சவாலாக இருந்த காலகட்டம். ஆகையால் பலர் அரசியலில் ஈடுபட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றால் அந்த நேரத்தில் கௌரவ வி கே இந்திகா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அரசியல் ரீதியாக பல சவால்கள் பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி இருந்தது. இந்த பாராளுமன்றத்தின் 5 காலத்தில் 58 மாவட்டத்து மக்களுக்காக பாரிய சேவையாற்றியுள்ளார். அந்த குழுவின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக நம்பகத்தன்மை இருந்தது. கௌரவ மகேந்திரராஜ் முன்னாள் நீதிபதி ஜனாதிபதி அவர்களும் அந்த தலைமைத்துவத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு தனது பிரதேசத்து மக்களுக்காக பாரிய சேவையாற்றுவதற்கு முனைந்தார். அவரும் நானும் மாதிவில அந்த வீட்டு தொகுதிகளில் நாங்கள் 5 வருடங்களும் அந்த காலத்தில் நாங்கள் மாலை நேரங்களில் அரசியல் பிரச்சனைகள் பற்றியும் கலந்துரையாடுவோம். அது சகோதரத்துடன் இருந்த ஒருவர் நாம் எதிர்பாராத கால நேரத்தில் சுகீனம் அடைந்து எம்மை விட்டு பிரிந்து சென்றமை தொடர்பாக எமக்கு பெரும் துக்கம் ஏற்பட்டது. அவர் ஒரு காலம் இந்த நாட்டில் அரசியலில் ஈடுபட்டு அம்பாந்தோட்டை மாவட்டத்துடன் இருக்க வேண்டியவர், ஆனால் எதிர்பாராத விதத்தில் எம்மை விட்டு பிரிந்தார். அவரது அந்த பயணத்தின் போது அவரது மனைவி கவிதா ஹன்சல் தேசானியனும் பிள்ளைகள் அவரது எங்களுக்கு பெரும் சக்தியாக இருந்தார்கள். மிக பாசத்துடன் அவர்கள் செயற்பட்டார்கள். அதே போன்று அவரது குடும்பத்தில் குறிப்பாக இன்று சகோதரர்கள் அரசியல் ஈடுபட்டுக் கொண்டு சமூக சேவை செய்து வருகின்றார்கள். அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். இத்தகைய எதிர்பாராத நேரத்தில் நம்மை விட்டு மறைந்த பொறுப்பு மிக்க பாரிய செலவாற்றிய சேவையாற்றிய இந்திக்க தோழருக்கு அல்லது எமது நண்பனுக்கு அல்லது உறுப்பினருக்கு இத்தகைய எதிர்பாராத மரணங்கள் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் ராஜசமரநாயக்க கழுத்திர மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வண்டாரகம தேர்தல் தொகுதியிற்கு பெரும் பணியாற்றிய நாம் எனக்கு தெரியும் எந்த அரசியல் கருத்துக்களில் இருந்தாலும் அவர் பண்டாரகம் பிரதேசத்துக்காக நாங்கள் கடந்த காலத்தில் பண்டாரகம் பிரதேச மக்களோடு பேசுகின்ற போது அவரது பெயரை குறிப்பிடும் வகையில் அவர் அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிய சேவை ஆற்றியவர் அந்த பிரதேச மக்களுக்கு. அதுவும் நாங்கள் பாராட்டிக்கொண்டு அவர் எம்மை விட்டு பிரிந்துள்ளார். அதேபோன்று கௌரவ் அப்துல் ரசாக் மன்சூர் அமைச்சர் அவர் கல்முனை தேர்தல் தொகுதியை பிரதிநிதிப்படுத்தி அம்பாறை மாவட்டத்துக்கு மாத்திரமின்றி ஒரு அமைச்சராக அந்த பிரதேசத்துக்கு பல சேவை ஆற்றிய கௌரவமிக்க ஒரு உறுப்பினர் அமைச்சர் அவர்களுடைய நாங்கள் கேள்விப்பட்ட முக்கிய பண்பு தான் முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரம் இன்றி சிங்கள தமிழ் அனைத்து மக்களுக்கும் பெரும் சேவை ஆற்றிய ஒரு உறுப்பினரை தெரிவித்து கௌரவ் வி கே இந்திக்கு அவருடைய தனிப்பட்ட அனுதாபமும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தின குரலை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்கள் சார்பாக அந்த ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொன்று கௌரவ் வி கே இந்திக்கு அவர்களுக்கும் ராஜா சமரநாயக் அவர்களுக்கு இந்த பௌத்த மதத்தின்படி மோட்சம் கிடைக்கும் அதை பிரார்த்திக்கின்றேன். கௌரவ் மன்சூர் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்க அது மதத்தின்படி மோஷம் கிடைக்கும் பிரார்த்திக்கொண்டு உரிய முடிக்கின்றேன். அடுத்தது கௌரவ டி வி சானக மிக்க நன்றி என்று விசேடமாக அனுதாபம் தெரிவிக்கின்ற கௌரவ சேனா ராஜா சமநாயக்க கௌரவ மன்சூர் அவர்கள் மற்றும் முகமதுரை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்திய வி கே இந்திக்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனுதாப பிரேரணை பேசுவதற்கு வாய்ப்பளித்தமை தொடர்பாக நான் எனது முதற்கண்ணனை தெரிவிக்கின்றேன் என்று நாம் விசேடமாக ஞாபகப்படுத்த வேண்டும். கௌரவ வி கே இந்திக்க உறுப்பினருடன் மிக நெருங்கி அரசியல் ஈடுபட்ட கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் அவசரமாக வெளிநாடு சென்றிருப்பதால் அவரது அனுதாபத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் இலங்கையில் ிருந்தால் கட்டாயமாக வந்திருப்பார். ஆனால் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதால் அவரால் வாழ முடியும். கௌரவ கேந்திக்கு அவர்களும் நானும் அரசியலில் ஒரு அறிமுகம் ஏற்படுத்திக் கொண்டது சுறு குறுகிய காலமாக இருந்தாலும் அவர் இந்த அம்பத்தட்டை மாவட்டத்தில் மாத்திரம் இணைந்த உலகத்திலும் எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவரது இறுதி கிரிகைக்கு சென்ற போது தான் நான் தெரிந்து கொண்டேன் கௌரவ வி கே இந்திக்கு அவர்களது கல்வி அவர் எந்த அளவுக்கு கீர்த்தி மிக்க மாணவராக ரிச்மண்ட் கல்லூரியில் கல்வி கற்றிருக்கிறார் என்ன மிக அரிதாகத்தான் ரிச்மண்ட் பாடசாலை சென்ற அதிபர் வந்து அவர் எவ்வாறு பாடசாலையில் போராடினார் தனது நண்பர்களுக்காக அவர் எவ்வாறு தோன்றினார் என்று மிக தெளிவாக கூறினார்கள். ஒரு கீர்த்தி மிக்க புகழ்மிக்க ஒரு மாணவராகத்தான் அவர் அந்த கல்லூரியில் கல்வி கற்றுவார். அதேபோல் கௌரவ வி கே இந்திக்கு எனும் பெயர் அந்த நாமம் ஹம்மாந்தோட்டம் மாவட்டத்தில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. 1970 முதல் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதேபோன்று ராஜபக்சமார்களுடன் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்ட ஒரு குடும்பம் தான் இந்த வி கே குடும்பம். திரு வி கே தனுஷன் அவர்கள் 1998 தென்மாகாண சபத்தில் பிரதித்தவசாளராக இருந்தார். அதேபோன்று பயங்கரவாத காலத்தில் மிக இக்கட்டான நிலையில் அரசியலில் ஈடுபடக்கூடிய நிலையில் கூட அவர்கள் பின்வாங்கவில்லை. அதன் விளைவாக 1989 ஆண்டு அவரது வீட்டில் அவரது காணிகள் வயல்கள் அனைத்தும் தீ வைத்து அழித்து விட்டார்கள். அவ்வாறு செய்ததும் கூட இந்த குடும்பம் பின்நோக்கி செல்லவில்லை, பின்வாங்கவில்லை. 1989 ஆண்டு திரு வி கே இந்திக் அவர்கள் மாகாண சபை உறுப்பினராக முதல் தடவையாக தெரிவு செய்யப்பட்டார். குறுகிய காலத்துக்குள் அவரது திறமைகளின் காரணமாக 2001 ஆண்டு ஆகும்போது கடத்தொழில், கமத்தொழில் மற்றும் கால்நடை அமைச்சராக இருந்தார். அதே போன்று அரசியலில் வெற்றிகரமாக ஈடுபட்ட அவர்கள் விளையாட்டு அலுவலர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். விளையாட்டு துறை அமைச்சராக அம்பாத்துறை மாவட்டத்தில் செய்த அந்த பணியானது அளப்பரிது. எமது தேசிய விளையாட்டாக கரப்பந்தாட்டம் அம்பாத்துறை மாவட்டத்தில் கரப்பந்தாட்டத்தை மேம்படுத்த பாரிய முயற்சி எடுத்தால் 2 அல்லது 3 கிராமங்களுக்கு இடையில் ஒரு மைதானம் இருக்கும். இரவு நேரங்களில் போடு இந்த கரப்பந்தாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கு அந்த மைதானங்களை பெற்று தந்து அந்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பினை பெற்று தந்தார். 2008 வயது அவர் ஒரு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2009 ஆண்டு தென் மாகாண சபை தேர்தலின் போது முதலிடம் பெற்று தென் பகுதியில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்று அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2010 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக முதற் தடவையாக நியமிக்கப்பட்டது முழுக்கிரிகள தேர்தல் தொகுதியின் அமைப்பாளராக. அங்கே 170க்கும் அதிகமான பாடசாலைகள் காப்பப்படுத்தி தேவையான உட்கட்டமைப்புகள் வழங்கி மின்சாரம் வழங்கி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் பெற்று தந்து பெரும் பணியாற்றியுள்ளார். அதே போன்று அவர் 2015 ஆண்டாகும் போது அவருக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து கொள்ள. ஆனால் ஒருபோதும் மஹிந்த ராஜபக்ச வரையில்லை தனிமைப்படுத்தவில்லை. அமைச்சர் பதவிகளுக்காக மஹிந்த ராஜபக்ச அவர்களை தனிமைப்படுத்தவில்லை. அவர் அந்த குடும்பத்தின் கௌரவத்தை அளிக்கவில்லை. போதும் ராஜபக்சமார்களை பாதுகாத்தார். நாட்டின் மக்களுக்காக முன் நின்று செயற்பட்டார். ஆகையால் வி கே நாமம் அம்பத்தூட்ட மாவட்டத்தின்றி மாத்திரமின்றி இந்த மூன்று நாடு பூராவும் பரவியுள்ளது. இறுதியாக அவரது குடும்பத்தின் அனைவருக்கும் அனுதாபத்தை தெரிவிக்கின்ற அதேவேளை வி கே இந்திக் அவர்களுக்கு அவர்களுடைய பௌத்த மதத்தின்படி நிவான் கிடைக்கும் என்று பிரார்த்திக்கிறேன். அவரது சகோதரர்களும் அரசியல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் வாழ்த்து கூறுகின்றேன். தமது சகோதரன் நாட்டுக்காக செய்த பணிகளை முன்னோக்கி இட்டுச்செல் அவருக்கு வலு சக்தி கிடைக்கும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்ததாக கௌரவ லக்ஷன் அபிவர்தன தலைமை வகிக்கின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று விசேடமாக இந்த பாராளுமன்றத்திலும் இந்த நாட்டிலும் மக்களுக்காக பெரும் பணியாற்றிய மக்கள் பிரதிநிதி மூவர் தொடர்பான அனுதாபம் தெரிவிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக கௌரவ வி கே இந்திக் அவர்கள் எனது குடும்பத்து உறவினர். அதே போன்று அவர் கல் ரிச்மன் கல்லூரியில் கல்வி கற்கின்ற காலத்தில் நான் கல்வி கற்ற மஹிந்த கல்லூரியுடன் நாம் விளையாட்டு போட்டிகளின் போது நாங்கள் ஒன்றாக செயற்பட்டவர்கள். கௌரவ வி கே இந்திக் அவர்களது தந்தை திரு தர்மசேன் அவர்கள் எமது குடும்பத்து உறவினர் என்ற வகையில் அவரது சகோதரி ஹக்மன சரசேதர அவர்கள் இந்த உறவினருடன் விவாகம் செய்ததற்கும் பின்னர் நாங்கள் தனிப்பட்ட முறை இந்த குடும்பங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டோம். கௌரவ வி கே இந்திக்க பாராளுமன்ற உறுப்பினராக அல்ல, ரொம்ப கண்ணியமானவராகவும் வினயமுள்ளவர்களாகவும் அவரை எமது குடும்பங்கள் இனம் கண்டார்கள். அவரது குடும்ப பின்னணியுடன் தான் அரசியல் ஈடுபட்டார். திரு வி கே தர்மதாஸ் அவர்களையும் புகழ் பெற்ற தென் மாகாண சபையின் பிரதி தவிசாளராக செய்யப்பட்டவர். கௌரவ சாணக்க உறுப்பினர் தெரிவித்தது போல 1980ஆம் ஆண்டு இந்த குடும்பத்துக்கு சொந்தமான அனைத்து உடைமைகளும் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது ஜேபியினால் தீ வைக்கப்பட்டது. ஆனால் அதனால் 58 மாவட்டத்துக்கோ அந்த கிராமத்துக்கோ அந்த பிரதேசத்துக்கு செய்த சேவை நிறுத்தப்படவில்லை. திரு வி கே இந்திக் அவர்கள் தென் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு 1990ஆம் ஆண்டுகளில் அவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் 1985ஆம் ஆண்டில் தென் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது. 2001ஆம் ஆண்டு கடத்தொழில் மற்றும் கமத்தொழில் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். அவ்வாறு செயற்படுகின்ற காலத்தே அம்பாந்தோட்டை மாவட்டம் மாத்தறை மாவட்டத்தில் பாரிய சேவையாற்றியுள்ளார். அதற்கு பிறகு 2002ஆம் ஆண்டு விளையாட்டு அலுவலக அமைச்சராக இருந்தார். விளையாட்டு அலுவலக அமைச்சராகவும் அந்த பிரதேசத்துக்கு பெரும் பணியாற்றியவர். அவர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அமைச்சராகி மாகாண சபையில் வெளியேறும் வரையிலும் அவர் அமைச்சராக செயற்பட்டார். இறுதியில் கல்வி மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக அந்த பிரதேசத்துக்கு பாரிய சேவையாற்றியுள்ளார். அத்தோடு 2010ஆம் ஆண்டு தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினால் தெரிவு செய்யப்பட்டு எம்முடன் இந்த பாராளுமன்றத்தில் 2015ஆம் ஆண்டு வரை செயற்பட்டார். அந்த காலத்தில் மிகவும் பவ்யமாக செயற்பட்டவர். நண்பர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி புகழ் பெற்றவர். அவர் பழகியவர் அனைவர் மத்தியிலும் நன்றாக செயற்பட்டவர்கள். வீட்டு மனைசார் தனிப்பட்ட விடயங்களின் போது அவருக்கு நன்றாக ருசியாக சமைக்க முடியும். அவரே தேநீர் தயாரித்துக் கொண்டு குடிப்பார். அவருடைய அந்த கண்ணியமான தன்மையை அந்த குடும்பங்களோடு செயற்படும் போது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. இது எமக்கு ஒரு பேரிழப்பு. 51 வயதில் தான் அவர் இறந்துவிட்டார். அவருக்கு இருந்த குறைபாடு அவர் தனது நோயை பற்றி கவனம் செலுத்தவில்லை. ஆனால் அவர் தனது சேவையை மிக உன்னதமான விதத்தில் செய்கிறார். அவரது இருதுக்கருகைகளில் கலந்து கொண்ட மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நாட்களில் எந்த ஒரு இடத்திலும் அத்தகைய சனம் கலந்து கொண்டது இல்லை. 58 மாவட்டத்து மக்களும் கலந்து கொண்டார்கள். அது அவரது சேவையை பாராட்டும் விதத்தில் அவரது சேவையை இழந்த பின் தான் இவர் எந்தளவு முக்கியமானவர் என்று அவர்கள் புரிந்து கொண்டார். அவரது சகோதரர் ஒருவர் பிரதி தவசலாக பிரதி சபையில் இருக்கின்றார். ஆகையால் குடும்பத்து உறவினர் என்ற வகையில் நான் மிகவும் கவலை அடைகின்றேன். அரசியல் ரீதியாகவும் எமக்கு பெரும் நஷ்டம். குறிப்பாக பவ்யமான ஒரு சிறந்த மோசடி இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் நம் கண்டோம். தனது சொத்துக்களை அழித்துக் கொண்டு யார் அரசியலில் ஈடுபடுவார்கள்? ஆகையால் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு கௌரவ எனது உறவினருக்கு சகோதரருக்கு எமது மதத்தின் பிரகாரம் மோட்சம் கிடைக்கும் என பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இந்த நேரத்தில் எமக்கு இன்னும் இருவர் இந்த பாராளுமன்றத்தின் முக்கிய இருவர் திரு ராஜா சமர்நாயக் அவர்கள் உடன் நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றேன். அவர் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், சிறந்த அரசியல்வாதியாக செயற்பட்டவர். அவர் பண்டாரகம் தேர்ந்த தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரபலமான ஒரு பிரதேசம். ஆனால் 71ஆம் ஆண்டு தேர்தலிலும் மக்கள் கருத்து கணிப்பு மற்றும் தேர்தல் ஜனாதிபதி தேர்தலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி பெற்றது. அதற்காக அர்ப்பணிப்புடன் சில பண்டாரகம் தேர்ந்தது ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி அல்ல. ஆனால் அவரது சேவை பல வீடுகள் அமைத்து தந்தார். ராஜாங்க அமைச்சராக இருந்தால் அந்த காலத்திலும் எனக்கு தெரியும். அதே போன்று அந்த பிரதேசத்தில் பாரிய அபிவிருத்தினை ஏற்படுத்தினார். அதன் ஆகையால் அவர் மீது மக்கள் கௌரவ ஐக்கிய தேசிய கட்சி அவருக்கு நியாயம் நீதி வழங்கவில்லை. அவரது இறுதி காலத்தில் இவ்வாறிலும் அந்த பிரதேசத்துக்கு அவர் செய்த சேவையை அந்த பிரதேச மக்கள் மறக்க மாட்டார்கள். மிக கௌரவத்துடன் அந்த அவரை நான் ஞாபகப்படுத்த அந்த குடும்பத்துக்காக எனது அனுதாபங்களை தெரிவிக்கின்றேன். அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற அமைச்சர் மன்சூர் அவர்கள் தொடர்பாக அனுதாப நியமனத்தில் நடைபெற அவர் கல்முன பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டார். நானும் அவரை அறிந்திருந்தேன். குறிப்பாக 2077 பாராளுமன்ற 78 அரசியலமைப்பு மாறுகின்ற போது மீண்டும் சத்தியப்பிரமாணம் செய்த அதற்கு பின்னர் 94 வரை அவர் திரு ஜெயஜாவதாவது அரசாங்கத்தின் காலே அமைச்சர் பிரேம்தாஸ் ஜனதி அவர்களின் வர்த்தக அமைச்சராக இருந்தார். அதைவிட முக்கியமானது என்னவென்றால், இனவாத அரசியலில் ஈடுபடாமல் செயற்பட்டவர்கள் அந்த காலில் அரசியல் கட்சியை உருவாக்கிய ஒருவர், ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்குவதற்கு முன்னது முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருந்து வந்தவர் அவர். அதற்கு பின்னர் நான் சந்தித்தேன். நான் வெளிநாட்டு அமைச்சராக இருந்த காலத்தில் தூதராக அவரை சந்தித்தேன். அவ்வாறு செயற்படுகின்ற காலத்திலும் நாம் வெளிநாடு வேலை வெப்பு தொடர்பான நலன்புரி வேலைகளின் போது குவைட் நாட்டுக்கு சென்ற போது என்னை நன்றாக வரவேற்றார். நான் அங்கே இருந்த காலத்தில் அவருடன் அந்த ஊழியர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அறிவதற்காக 3 அவருடன் செயற்படும் போது அவர் முன்னாள் அமைச்சராக இல்லாமல் நான் அவரை விட மிகவும் இளமையாக இருந்து கூட என்னை முன்னாள் வைத்துக் கொண்டு அவர் நாட்டுக்காக செய்த அந்த சேவையை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் அந்த காலம் பல பிரச்சனைகள் எமது பணிப்பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட காலம். அந்த காலத்தில் அவரது இந்த பிரிவு இன்றைய அரசியல்வாதிகளான எமக்கு உதாரணமாக இருந்தவர்கள். அவரது மதத்தின்படி அவருக்கு அந்த எதிர்பார்க்கின்ற இடத்துக்கு செல்லக்கூடிய வரம் கிடைக்கும் என்று பிரார்த்திக்கொண்டோ இந்த மூவரும் அரசியல் ரீதியாக கீர்த்திமிக்கவர்கள். அந்த மூவர் தொடர்பாக ஞாபகப்படுத்திக் கொண்டு எமது அனுதாபத்தை அந்த குடும்பங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கௌரவ ஹாரிஸ் அமைச்சர்,
இன்று கல்முனை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ அமைச்சராக இருந்து காலம் சென்ற என்னுடைய கௌரவத்துக்குரிய மர்ஹூம் அல்ஹாஜ் ஏஆர் மன்சூர் அவர்களுடைய இந்த நினைவுரையில் பேச சில வார்த்தைகள் பேச விரும்புகின்றேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று எங்களுடைய இந்த நாட்டில் இன ஐக்கியம் பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கு சரியான பொருத்தமான ஒரு தலைவராக நாங்கள் கௌரவ ஏ ஆர் மன்சூர் அவர்களை குறிப்பிட முடியும். ஏனென்றால் கிழக்கிழங்கை அரசியலை பொறுத்தமட்டில் குறிப்பாக 3 படிமுறைகளாக அந்த அரசியல் பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கின்றது. 1977-80 முன்பு வடகிழக்கு தமிழ் தேசியத்தின் 2.5 கலந்து தமிழரசு கட்சி அல்லது தமிழ் விடுதலை கூட்டணி சார்பாக பாராளுமன்றத்துக்கு முஸ்லிம் பிரதிநிதிகள் வருகின்ற ஒரு முறையும், 77 பின்பு பெரும்பான்மை தேசிய கட்சியிலிருந்து வருகின்ற ஒரு முறைமையும், பின்பு முஸ்லிம் சமூகத்துக்குரிய கட்சிகளிலிருந்து பாராளுமன்ற பிரதிநிதிகளாக வருகின்ற ஒரு முறைமை இருந்தது. அந்த அடிப்படையில் 1970 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கௌரவ ஏ ஆர் மன்சூர் அவர்களுக்கு அந்த பாராளுமன்றத்துக்கு இலகுவாக பாராளுமன்றம் வரக்கூடிய வகையில் தமிழரசு கட்சி தந்தை செல்வநாயகம் அவர்கள் அவருடைய கட்சியில் போட்டியிடுமாறு வலியுறுத்திய பொழுதிலும் கௌரவ ஏ ஆர் மன்சூர் அவர்கள், மர்ஹூம் மன்சூர் அவர்கள், தான் ஒரு கொள்கைவாதி, தனக்கென்று ஒரு தேசிய நாடு சம்பந்தமான ஒரு பார்வை இருக்கின்றதென்ற அடிப்படையில் அந்த தேர்தலில் நிச்சயம் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டால் தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட வாக்குகளையும் அதே நேரம் முஸ்லிம் மக்களிடையும் வாக்குகளையும் பெறுகின்ற பொழுது இலகுவாக பாராளுமன்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை தட்டி கழித்துவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு சில நூறு வாக்குகளின் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்திருந்தார். இருந்தும் மீண்டும் 77ஆம் ஆண்டு ஜெயவர்த்தனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அந்த காலகட்டத்தில் 77 பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கல்முனை தொகுதியில் போட்டியிட்டு அமோக வெற்றியீட்டி யாழ் மாவட்ட அமைச்சராக இருந்து எங்களுடைய கல்முனை தொகுதியின் அபிவிருத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு காலமாக அவருடைய காலம் ஆரம்பமானது. அங்கிருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழ் பகுதிகளிலும் முஸ்லிம் பகுதியிலும் சமனான அபிவிருத்திகளை மர்ஹூம் மன்சூர் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். பாடசாலை கட்டிடங்கள், அதேபோன்று ஆஸ்பத்திரிகள், வீதிகள், பூங்காக்கள், அதேபோன்று பொது நூலகங்கள் என்று பல்தேவை கட்டிடத் தொகுதி, நீதிமன்ற கட்டிடத் தொகுதி, பொதுச்சந்தை என்று அவருடைய அந்த அபிவிருத்தி புரட்சி என்பது இன்றும் மக்களால் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலும் தமிழ் பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக மிக கடுமையான முறையில் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை விட அவர் மிக பெரிய அளவிலான அபிவிருத்தியை மேற்கொண்டிருக்கின்றார். அதனை கல்முனை தொகுதியிலுள்ள மக்கள், தமிழ் மக்கள் விசேடமாக மறுக்க முடியாது. குறிப்பாக அவர் அபிவிருத்தி மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களுக்கு தொழில்வாய்ப்புகளை வழங்கியிருந்தார், அதனையும் நாங்கள் மறக்க முடியாது. அவ்வாறு ஒரு இன ஐக்கியத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு பெரும் மனிதராக மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்கள் அந்த பிரதேசத்தின் ஒரு தலைமகனாக தலைவராக மிளந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் அந்த பிராந்தியத்தில் அதற்கு முன்பு குடிகொண்டிருந்த லஞ்சம் ஊழல் சம்பந்தமாக பொதுமக்கள் மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் பணம் கொடுத்து தொழில் எடுக்க முடியும், பணம் கொடுத்து வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கலாச்சாரத்தை முற்றாக ஒழித்து கட்டிய ஒரு புரட்சிவாதியாக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அவருடைய அந்த ஆயிரக்கணக்கான தொழில்களை எந்தவித ஒரு சதமும் லஞ்சமாக பெறாமல் ஒரு உதாரண புருஷராக அந்த பிராந்தியத்தின் ஒரு தலைவராக சௌரவ் மன்சூர் அவர்கள் அந்த தொழில் வாய்ப்புகளை வழங்கி அந்த பிரதேசத்தின் மக்களுக்கு பெரும் சேவையாற்றி இருக்கின்றார். அதே போன்றுதான் அவர் இன்று அவர் எமது பிராந்தியத்தில் குறிப்பாக எங்களுடைய தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருந்தபொழுது அவருடைய காலத்தில் முஸ்லிம் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி இந்த முஸ்லிம் சமூகத்தின் விடுதலைக்காக தலைவர் அஷ்ரப்புடன் பயணிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய சிந்தனையை அவர் ஏற்படுத்திய பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் ஏற்படுத்தியது. குறிப்பாக அவர் இந்த பிராந்தியத்தில் தலைவர் அஷ்ரப்புடைய கொள்கையில் முஸ்லிம் சமூகம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தலைவர் அஷ்ரப் 2000 ஆண்டு மரணிப்பதற்கு முன்பு எங்களுடைய மர்ஹூம் மன்சூர் அவர்கள் மர்ஹூம் அஷ்ரப்புடன் இணைந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தமானது முஸ்லிம் சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த முடிவானது அந்த முடிவு தலைவர் அவர்களுக்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கும் பெரும் சக்தியை மாற்றியது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவேதான் இந்த அந்த பயணத்தோடு அவர் 2001ஆம் ஆண்டு தலைவர் மரணித்த பின்பு வந்த முதல் தேர்தலில் நான் கல்முனை தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நான் ஒரு இளைஞராக இருந்த பொழுது அவர் மர்ஹூம் மன்சூர் அவர்கள் என்னை அழைத்து என்னுடைய அந்த பாராளுமன்ற வெற்றிக்காக அவர் பல ஆலோசனைகளை வழங்கி பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு ஒரு தந்தை போன்று எங்களை அன்று வழிநடாத்தி என்னை முழுமையான ஒரு வெற்றிக்காக அவர் பாடுபட்டதை நாம் மறந்துவிட முடியாது. அதேபோன்று கல்முனை பிராந்தியத்தில் அவர் சரியான தலைமைகளை உள்ளூர் தலைமைகளை அடையாளப்படுத்த வேண்டும், குறிப்பாக கல்முனை மொய்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் சரியான ஒரு நேர்மையான தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தை மர்ஹூம் ஹபீப் முகமது ஆஜியார் அவர்களை வீடு வந்து சேர்ந்து அவர் அந்த தலைமை பதவியை ஏற்று சரியான ஒரு தலைமைத்துவத்தை பள்ளிவாசல் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அதை செய்தவர் என்பதை நான் இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் அவரிடம் நேர்மையானவர்கள்தான் அவரின் பக்கத்தில் இருக்க முடியும். லஞ்சம் ஊழலுக்கு பேர் பெற்றவர்கள் இருக்கவே முடியாது என்பதை தைரியமாக திடமாக இந்த நாட்டுக்கு உணர்த்தியவர். அது மட்டுமில்லாமல் யாழ் மாவட்ட அமைச்சராக, முல்லைத்தீவு மாவட்ட அமைச்சராக இருந்து வடமாகாண மக்களுக்காக பெரும் சேவையாற்றியிருக்கின்றார். ஏன், அவர் 1989 பிரசிடன்ட் பிரேமதாசா அவருடைய காலத்தில் வர்த்தக வாணிப கப்பத்துறை அமைச்சராக இருந்து இந்த நாட்டில் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஒரு முதுகெலும்பாக கொழும்பு துறைமுகம் லாபத்தில் அடைவதற்காக அவர் ஆற்றிய அந்த சேவையினை நாங்கள் நாடு ரீதியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெருமையடைகின்றோம். கல்முனை மகன் ஒருவன் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு முதுகெலும்பை ஏற்படுத்துவதற்கு சேவையாற்றி இருக்கின்றார் என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். இவ்வாறு அவர் ஆற்றிய சேவையினை இன்று நாங்கள் மறக்க முடியாது. அவர் அந்த நாட்டின் இன ஐக்கியத்துக்காக அவருடைய அந்த பார்வை, அவருடைய அந்த அழைப்பு இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகளால் இன்று அது ஏன் பார்க்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கவலை. ஒரு முஸ்லீமான் கல்முனையில் இருந்து தமிழ் பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக, தமிழ் பிரதேசங்களுடைய அத்தனை விடயத்தையும் தன்னுடைய மக்கள் போன்று நடாத்திய அந்த மகன், அந்த வழிகாட்டுகளை செய்த பூமியில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள் தாங்கள் தமிழ் பகுதி என்றும் முஸ்லிம் பகுதி என்றும் பிரிய வேண்டும் என்று முக்கிய தலைமைகள் பேசுவது மிக கவலைக்குரிய ஒரு விடயம். இதனை ஒரு வேறொரு பிரதேசத்தில், வேறொரு பாராளுமன்ற பிரதித்துவம் வழங்கிய ஒரு பிரதேசத்தில் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள் அதை செய்திருந்தால் நாங்கள் பொறுத்திருக்க முடியும். மர்ஹூம் மன்சூர் என்ற மாமனிதர், ஒரு தமிழ் மக்களின் ஒரு சேவகனாக இருந்த அந்த மண்ணின், அந்த மன்சூர் அவர்களின் மண்ணில் இந்த பிரிவினைவாதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். எனவேதான் இந்த மர்ஹூம் மன்சூர் அவர்களுக்கு மரியாதை செய்ய தமிழ் தலைமையில் முடியும் என்றால் கல்முனை விடயத்தில் பரஸ்பரம் ஒரு விட்டுக் கொடுப்புடன் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கு வர வேண்டும் என்று இந்த இடத்தில் அழைப்பு விடுக்கின்றேன். அதே நேரம் இப்பொழுது அவருடைய மனைவி, அவருடைய எங்களுடைய மேடம் சுவரா மேடம் அவர்கள் இந்த சபையில் இருக்கின்றார்கள். அதே அவர் நான் சிறு வயதில் இருந்த பொழுது அவருக்கென்று எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதை. மேடம் சுவரா என்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள் கூட இலகுவாக சென்று சந்தித்து ஆதரித்து மேடம் மேடம் என்று அன்பாக அந்த எங்களுடைய மொழி வழக்கில் மேடம் என்ற ஒரு பெரும் கதாபாத்திரத்தை பெற்ற அந்த மேடம் சுவரா அவர்கள் இன்றும் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். அவர் எங்களுடைய மன்சூர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த மனிதருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அச்சாணியாக இருந்தது என்பதை குறிப்பிடவும் வேண்டும். அதே நேரம் அவருடைய புத்திரர் ரஹ்மத் மன்சூர் அவர்கள் இப்பொழுது இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் முதன் முதலாக அரசியலில் காலடி வைத்திருக்கின்றார். அவர் தந்தையை போன்று மிக இரக்க சுபாவமுள்ள பண்பான ஒரு மனிதராக இருக்கின்ற அவர் இந்த அரசியலில் மிக தீச்சனையத்துடன் தந்தை போன்று சேவை மனப்பான்மையுடன் மக்களை அரவணைக்கின்ற அவர், எப்படி அவ்வாறு அவருடைய தந்தை என்னை அரவணைத்து பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கினாரோ அதே போன்று சௌரவ் ரஹ்மத் அவன் மன்சூர் அவர்களை அரவணைத்து அடுத்தடுத்த அரசியல் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கின்றது, அதனை நிச்சயமாக நான் செய்வேன் என்று கூறி, அதே போன்று அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய மர்ஹூம் மன்சூர் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற சௌரி மரீனா, அதே போன்று ஏனைய பேர பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் நாமூட்டியவனாக குறிப்பாக எங்களுடைய மண்ணின் மைந்தன் தலைவர் மர்ஹூம் மன்சூர் அவர்கள் காலத்தால் மறக்க முடியாதவர். அவருடைய அந்த சேவை என்றென்றும் இந்த உலகத்தில் பேசப்படும். அவர் ஒரு உதாரண புருஷ ஒரு ரோல் மாடலாக இருந்து இன்று மறைந்திருக்கின்றார். அவரை இந்த நாடும் எங்கள் மண்ணும் என்றென்றும் ஞாபகப்படுத்தும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
கௌரவ பிரதம அமைச்சர், பிரதம அமைச்சர் ஆரம்ப வார்த்தைகளில் இந்த அனுதாப பிரேரணை ஆரம்பத்திலே கூறியிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நான் இப்போதுதான் வரி தந்திருக்கின்றேன். நாங்கள் முடிவடைய தருணத்தில் ஒரு சில வார்த்தைகள் நான் கௌரவ ஏஆர் மன்சூர் சம்பந்தமாக சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். கௌரவ ஹாரிஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நிறைய விடயங்களை குறிப்பிட்டார் அவரை பற்றி. கௌரவ மன்சூர் அவர்கள் ஒரு சட்டத்தரணி, என்னை விட ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணியாக காணப்பட்டார். அவர் கல்முனை தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளராக காணப்பட்டார். நான் அந்த நேரத்தில் கலனி தொகுதி அமைப்பாளராக காணப்பட்டேன். 1977 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தோம். எனவே எங்களுடைய தொடர்பு, நாங்கள் அரசாங்க உறுப்பினராக இருந்து கொண்டு நாங்கள் எங்களது தொடர்புகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தோம். அவர் கல்முனை அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருந்தார். திரு மன்சூர் அவர்கள் கல்முனை அபிவிருத்தியை ஆரம்பித்து வைத்தார். கல்முனை அப்பொழுது ஒரு சிறிய ஒரு நகரமாக காணப்பட்டது. எனவே நாவோ இப்போது அது பெரும் நகரமாக காணப்படுகின்றது. அதற்கு கௌரவ மறைந்த மன்சூர் அவர்கள் பெரும் பங்களிப்பு செய்திருந்தார். இனப்பிரச்சினை வந்தபோது 1983 கிழக்கு மாகாணத்திலும் அது விஸ்தரித்தது. எனவே அவர் எந்த அரசாங்க வேலைகளில் எந்த தலையீடும் இல்லாமல், பயங்கரவாத தலையீடுகள் இல்லாமல் முன்கொண்டு செல்வதற்கு ஒரு பங்களிப்பை மேற்கொண்டார். அவர் ஒரு அமைச்சராக காணப்பட்டார். கலைஞர் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் அமைச்சரவையில் அமைச்சராக காணப்பட்டார். எனவே அவர் ஏற்றுமதி அபிவிருத்திக்கான அமைச்சராகவும் காணப்பட்டார். அச்சந்தர்ப்பத்தில் அவர் செய்த பங்களிப்பு மாப்பெரியது. கௌரவ் மன்சூர் அவர் இங்கே நடைபெறும் பாராளுமன்ற விவாதங்களில் அடிக்கடி கலந்து கொள்வார். அவர் மிக பரந்த பெரிய அளவான பங்களிப்பினை கல்முனை பிரதேசத்துக்கு செய்திருக்கிறார் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அத்துடன் இந்த சபைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பல பங்களிப்பை செய்திருக்கின்றார். எனவே அவர் சில ஒரு கட்டடத்துக்காக என்னிடம் வேண்டுகோள் விடுத்தார். கல்முனை தொகுதிக்காக 2 கட்டடங்களை ஆசிரியர்களின் திறன்களை விருத்தி செய்வதற்காக 2 கட்டடங்கள் வேண்டியிருந்தார். எனவே திறப்பு விழாவுக்காக நான் சென்றிருந்தேன். எனவே நான் அன்று இரவு கல்லோய் அம்பாறையில் தங்கியிருந்தேன். எனவே அது ஒரு மிக சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான பிரயாணமாக அமைந்தது. எனவே அந்த பாடசாலை நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொண்டேன். அந்த இடத்திலும் நான் தரிசித்திருந்தேன். அதன் பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தும் கூட அவர் மிக நெருக்கமாக என்னுடன் காணப்பட்டார். எனவே அவர் காலம் சென்றார். எனவே திரு ஏஆர் மன்சூர் அவர்கள் கல்முனை மக்களால் எப்போதும் ஞாபகப்படுத்தப்படுகின்றார். அவர் கல்முனை மக்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்கினார். கஷ்டமான நேரங்களில் கூட பாதுகாப்பு சம்பந்தமாகவும் மக்களின் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அவர் பல பங்களிப்புகளை மேற்கொண்டார். எனவே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஆனதிலிருந்து 1வது கூட்டத்துக்காக ஸ்ரீகோதாவுக்கு அவர் வந்திருந்தார். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் பழைய பாராளுமன்றத்தில் இருந்தோம். அவருடைய சாதனைகள் பல. எனவே நான் அதிகமாக கூற விரும்பவில்லை. எனவே அவருடைய குடும்பத்துக்கு எனது அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அமைச்சரும் நாயக் அவரும் மன்சூர் அமைச்சரும் 1977 பாராளுமன்றத்திற்கு வந்தோம். அவர் அமைப்பாளர் என்ற வகையில் பண்டாரகமவில் அவர் ஒரு சட்டத்தரணியாக பணதுற நீதிமன்றத்திலும் கழுத்துறை நீதிமன்றத்திலும் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் இங்கு வருகை தந்த பின்னர் திறமையான பின்வரிசை உறுப்பினர் ஒருவராக செயலாற்றினார். அந்த பிரதேசத்தின் முன்னேற்றத்திற்காக அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவர் இந்த கிராம எழுச்சி நிகழ்ச்சி திட்டங்கள் பல மூலமாக வீடுகளை அமைத்தார், வீதிகளை பிரித்தி செய்தார், பண்டாரகமுக்கு பாரிய அபிவிருத்தியை பெற்றுக் கொடுத்தவர் தான் ராஜா சமரநாயக்கர் என்பதை நான் குறிவைக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் அவருக்கு விசேடமாக சனாதிபதி பிரேமதாஸ் அவர்களின் கீழ் அமைச்சர் பதவி ஒன்று கிடைத்தது, குறிப்பாக ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சு பதவி. எனவே அப்பிரதேசத்தில் ஏற்றுமதியை விருத்தி செய்ய அவர் பாடுபட்டார். அந்த காலகட்டத்தில் தான் 200 ஆடை தொழிலகங்களை தொடங்கினோம். அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி தொடங்கப்பட்டது. அவர் அந்த நேரத்தில் மௌனமாக அந்த ஏற்றுமதி அபிவிருத்திக்கு அளப்பரிய பணியாற்றினார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த காலகட்டத்தில் நாம் கைத்தொழில் அமைச்சராக இருந்தோம். ஏற்றுமதியை அதிகரிக்க ஏற்றுமதி துறையை விருத்தி செய்ய அவர் மிகுந்த ஆர்வத்துடன் செயற்பட்டார். அவர் அவ்வாறு செய்யப்பட்டதை போல அவர் பண்டாரகம பிரதேசத்தை மறந்துவிடவில்லை. பண்டாரகம தன்னுடைய வீட்டிலிருந்து கொண்டுதான் மக்களை சந்தித்தார். தன்னை சந்திக்க வந்த அத்தனை பேருக்கும் இயலுமான வகையில் பிரச்சினைக்கு தீர்வு கொடுத்து திருப்பி அனுப்பினார். அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களும் ராஜ சமரநாயக்க அவர்களை நினைவு கூறுகின்றார்கள். அரசியலுக்கு பின்னரும் அவரை சந்திக்க, அவர் எங்களுடைய வேலைகளை பற்றி ஆராய, பல்வேறு தேர்தல்களில் அமைப்பாளர் பதவி எடுத்து பல மாவட்டங்களில் அவர் எமக்காக சேவையாற்றினார். இறுதி காலத்தில் அவர் சுயினம் ஒன்று இருந்தார். நான் எதிர்பார்க்கவில்லை அவர் இவ்வளவு சீக்கிரமாக எம்மே எல்லாம் விட்டு பிரிந்து செல்வார் என. அவர் அந்த பிரதேசத்தின் பன்சல விகாரைகளுக்கான பரிய பணியாற்றினார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அவருடைய பிரதேசத்திலும் முஸ்லீம் கிராமங்கள் சில இருந்தன. அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை நிலவியது. அதாவது இந்த முஸ்லீம்களின் உரிமைகளை பாதுகாக்க அவர்கள் செயற்பட்டார். ராஜா சமரநாயக்க அமைச்சர் பற்றி நான் நீண்ட உரையாற்றப் போவதில்லை. அந்த உறுப்பினருக்கும் இந்த ஆத்மசாந்தி கிட்டட்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதே போலவே வி கே இந்திக்க பாராளுமன்ற உறுப்பினர், மிக குறுகிய காலம் தான் அவருடன் பழகியிருக்கிறேன். இந்த பாராளுமன்றத்தில் வந்த பின்னர் ஒரு புறத்திலே அவர், நான் ஒரு புறத்தில், அவர் மறுபுறத்தில் ஆளுந்தரப்பிலும் இருந்தார். அவருடைய கவனமானது காலகட்டத்திலே தமது பிரிவில் மீது கவனம் செலுத்தினார். அந்த பிரிவினை மிருத்தி செய்தது தொடர்பில் கவனம் செலுத்தினார். மறுபுறத்திலே தமது தலைவர்களை பாதுகாக்க முன்னே நாள் சனாபதியை பாதுகாப்பதற்காக சதா காலமும் அவர் முன்வந்தார். விக்கிய இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த காலகட்டத்திலே பாராளுமன்றத்தில் முனைப்பாக தெரிகின்ற ஒரு வகிப்பாகமாக விளங்கினார். எங்களால் அவரை இலகுவில் மறந்துவிட முடியாது. விசேடமாக எம்மத்தியில் சொற்போர் இடம்பெற்றிருக்கின்றது. அவருக்கும் இந்நேரத்திலே ஆத்மசாந்தியை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மன்சூர் அவர்களுக்கும் ராஜா சமரநாயக்கெல்லாம் இந்திக்க அவர்களின் குடும்பத்தவர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அனுதாபத்தை சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கௌரவ மலிக் ஜாய்திலக்க கௌரவ தவிசாளர் அவர்களே, பாராளுமன்றத்தில் இருந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களின் மறைவு சம்பந்தமாக இந்த அனுதாபம் தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே குறிப்பாக பண்டாரகம மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் செயலாற்றிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சமரநாயக்க அவர்களுடைய மறைவு தொடர்பில் ஒரு சில வார்த்தைகளை பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக ராஜா சமரநாயக்க அவர்கள் 1977 தொடக்கம் 1994 வரை பண்டாரகம மக்கள் பிரதிநிதியாக செயலாற்றியிருக்கிறார். அவர் 1972 தான் டட்லி சேனநாயக் அவர்களின் கீழ் பண்டாரகம ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறார். அது தொட்டு ஒட்டுமொத்த இந்த பண்டாரகம தொகுதியில் உள்ள கிராமங்கள் தோறும் அவர் நடந்து சென்றார் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் பண்டாரகம ஊரில் சேர்ந்தவன் என்ற வகையில் 1977 தேர்தலில் அவருக்கு 8000 மேலதிக வாக்குகளால் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக பண்டாரகம தொகுதியை வெற்றி கொள்ள இயலுமாயிட்டு. நான் இனி பண்டாரகம பிரதேசவாசி என்ற வகையில் கௌரவ ராஜா சமரநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் தொடர்பில் கருத்துக்களை இங்கு வெளியிடுவது நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் ஒழுங்கு. இப்பொழுது கௌரவ சபாநாயகர் அவர்கள் அக்கிராசனத்திற்கு வருவார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மறைந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பண்டாரகம மக்கள் உறுப்பினர் ராஜா சபாநாயகர் அவர்களை பற்றி தான் பிரஸ்தாபிக் கொண்டிருந்தேன். அவர் 1977 பெருவெற்றியின் பின்னர் பண்டாரகம பிரதேசத்திற்கு அந்த தேர்தல் தொகுதிக்கு அளப்பரிய அபிவிருத்தி கால திட்டங்களை கொண்டு வந்த மக்கள் பிரதிநிதி என்று இன்றும் அப்பிரதிச்சு சென்ற மக்கள் மத்தியில் கட்சி மத பேதமின்றி ஒரு கருத்து நிலவுகிறது. அத்தனை பேரும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நவீன அபிவிருத்தியை பண்டாரகமாக கொண்டு வந்த முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சபாநாயகர் என்று குறிப்பாக 1936 ஜூலை மாதம் 25 தேதி தான் அவர் பிறந்திருக்கிறார். அதற்கிடங்க கழுத்துறை திருச்சிலுவை வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை பயின்று 1964 சட்டக்கல்லூரியில் பிரவேசித்து 1972 ஒரு வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கியிருக்கிறார். 50 வருடங்கள் 1967 தான் அவர் சட்டத்தரணியாக செயலாற்ற தொடங்கினார். 2017 அவர் தன்னுடைய சட்டத்தரணி வாழ்க்கையில் 50 வருடங்களை பூர்த்தி செய்தமைக்காக ஹொரண நீதிமன்ற கட்டடத் தொகையில் விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு நன்றி கூறுவதற்காக நான் கூறிக்கொண்டிருந்த விடயம், பண்டாரகம பிரதேசத்திற்கு பாரிய அபிவிருத்தியை கொண்டு வந்த மக்கள் பிரதிநிதி ராஜா சபாநாயகர் அவர்களே என பண்டாரவள பிரதேசத்தில் எந்த விதமான வாதமும் இன்றி கேட்டுக்கொள்கின்றார்கள். அவருடைய மனைவி லலிதா ஜெயவர்தன் அவர்கள், லலிதா ஜெயவர்தன் அம்மையார் அவருக்கு முன்னர் இவ்வுலகை விட்டு நீங்கி சென்றார். 1994 அவர் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவினை சந்தித்தாலும் அதன் பின்னரும் தொடர்ச்சியாக பண்டாரகம பிரதேசத்தின் மக்களுடன் செயலாற்றி வந்தார். அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்த 17 பூராவும் நான் ஒரு பாடசாலை மாணவனாகத்தான் இருந்தேன். எங்களுடைய பிரதேசங்களுக்கு மின்சாரத்தை முதலில் பெற்றுக் கொடுத்தவர் அவர்தான். என்னுடைய வீட்டுக்கு கூட மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள இயலுமானது அவருடைய இடையீட்டின் மூலம்தான். பண்டாரகம் பிரதேசத்தில் இன்றும் கூட மிகவும் பிரபல்யமான விடயம்தான் பண்டாரகம இந்த குறுக்கு வீதிகள் அனைத்தையும் அகலமாக்கியவர் ராஜா சபாநாயகர் அவர்கள் தான். அதே போலவே அந்த குறுக்கு வீதிகளுக்கு மின்சாரத்தை வழங்கியமை, தார் போடுதல் போன்ற எல்லா வேலைகளையும் அவர் செய்திருந்தார். தற்போது கட்சிகளாக பிரிந்திருந்தாலும் ராஜா சபாநாயகர் அவர்கள் தொடர்பில் மிகுந்த பெருமையுடன் தான் அவர்கள் பேசுகின்றார்கள். பண்டார காலகமில் நாங்கள் எங்களுடைய சிறுபராஜத்தில் ஒரு நகரம் இருக்கவில்லை. 1974 பின்னர் தான் அந்த நகர விஸ்தரிப்பு வேலை திட்டத்தை அவர் தொடங்கினார். பண்டாரகமுக்கு அரச நிறுவனங்கள் அனைவும் அவருடைய அந்த 17 காலப்பகுதிக்குள் தான் வந்தது. இன்று பண்டாரகமில் இயங்கி வருகின்ற தேசிய பாடசாலையை ஆரம்பித்தவர், பண்டாரகமைக்கு மக்கள் வங்கி இலங்கை வங்கியை கொண்டு வந்தவர் அவர்தான். அவ்விதமாக நீண்ட விவரத்தை எங்களால் கொடுக்க முடியும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2017 அவருக்காக ஒரு பாராட்டு விழா இடம்பெற்றிருந்த பாராட்டு விழாவுக்கு நீங்களும் அதிமதிக்கு சனாதிபதி அவர்களும் பங்கேற்றீர்கள். பண்டாரகம பிரதேசத்தை சேர்ந்த ஒருவன் என்ற வகையில் நான் குறிப்பாக கௌரவ ராஜா சபாநாயகர் அவர்கள் பண்டாரகம பிரதேசத்துக்கு ஆற்றிய அரும்பணி தொடர்பில் மிகுந்த பெருமையுடன் பேசிக் கொள்கிறேன். அத்துடன் அவர் அரசியலில் இருந்து 1994 பிறகு அவர் விடுபட்டு இருந்தார். அதன் பின்னர் தனக்கு பழக்கமான வழக்கறிஞர் பதவியில் வைத்தால் ஒர்ண மற்றும் பானதுர நீதிமன்றங்களில் 1994 பின்னர் அவர் 17 பின்னர் வக்கீல் தொழிலில் ஈடுபட்டார். முதலில் நான் கூறியதை போல 1967 ஆரம்பித்த அந்த வக்கீல் தொழிலை 2017 அதிமதிக்கு சனாதிபதி அவர்கள் சனாதிபதி சட்டத்தரணி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தி வைத்தார். அதற்கிணங்க தனக்கு கிடைத்த மக்கள் பிரதிநிதித்துவம் என்ற நிலையை உச்ச அளவில் தன்னுடைய மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அர்ப்பணித்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் கௌரவ ராஜா சமரநாயக்க அவர்களை எந்தவிதமான வாத விவாதமும் இன்றி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு சமூகம் அளித்துள்ள அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கௌரவ ராஜா சமரநாயக்க அவர்களுக்கு புத்த தர்மத்தின் படி ஆத்மசாந்தி கிட்டட்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ டாக்டர் ரமேஷ்
பாத்திரன்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு சிலர் தொடர்பான அனுதாப பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்திலே அவர்கள் ஆற்றிய சேவை தொடர்பிலே இந்த சபையிலே அதனை ஞாபகப்படுத்தி அவர்களுடைய மறைவு தொடர்பில் அனுதாப பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நேரத்தில் அதில் பங்களிப்பு செய்து நீண்ட காலமாக நாங்கள் பழகிய ஒரு மகன் என்ற வகையிலும், தலை சிறந்த சமூக பொருளாதார செயற்பாட்டாளர் என்ற வகையிலும், அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வி கே இந்திகா அவர்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கு கூறியே ஆக வேண்டும். நீண்ட காலமாக நான் கல்வி கற்ற காலி ரிச்மண்ட் வித்தியாலயத்தில் சமகால நண்பராக ஒரு சகோதரனாக கல்வி பயின்ற வி கே இந்திகா அவர்கள் பள்ளிப்பருவத்திலிருந்து மிகவும் உயர்மட்ட சமூக செயற்பாட்டாளராகவும் மாணவர் செயற்பாட்டாளராகவும் விளங்கினார் என்பதை அன்புடன் கூறி வைக்க விரும்புகின்றேன். பாடசாலையில் அவர் பல்வேறு நடவடிக்கையில் பங்களிப்பினை செய்து விளையாட்டுத் துறையில் மிக உன்னத நிலையை அடைந்து பாடசாலை மட்டத்தில் மாத்திரமல்ல வலய மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரனாக திறமைகளை வழிகாட்டினார். பாடசாலையில் மாணவர் தலைவர் என்ற வகையில் பாடசாலையில் கல்வி கற்ற சகோதர மாணவர்களின் பாராட்டுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகி மிகச்சிறந்த பள்ளி வாழ்க்கையை அவர் கழித்தார். அதன் பின்னர் தன்னுடைய ஊருக்கு சென்று அந்த குடும்பத்திற்கு இயல்பாகவே மரபுரிமையாக இருந்த சமூக அரசியல் இயக்கத்தில் தன்னுடைய தகப்பனுடன் செயலாற்ற தொடங்கினார். எங்களுக்கு தெரியும், 1989 தசாப்தம் முடிவடைகையில் இந்த நாட்டில் நிலவிய தன்மையுடன் குறிப்பாக தென் மாகாணத்திலே தொலைதூர கிராம பிரதேசத்தில் அம்பாந்தோட்டை போன்ற பிரதேசத்திலே மிகவும் மோசமான சமூக பீதி நிலை பரவி வந்த அந்த பீதி நிலையின் போது தான் கடைபிடித்த அரசியல் நெறிமுறை சரியானது என பிரித்து இந்திக்கு அவர்களுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் தம்மால் இயன்ற வகையில் சமூக சனநாயகத்திற்காக தோற்றுவதற்காக இந்த நாட்டு மக்களின் சனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு தேர்தலுக்கு பல்வேறு சவால்கள் மத்தியில் தேர்தல்களை எதிர்கொண்டு அந்த பயங்கரவாத முயற்சிக்கு அல்லது வன்முறைக்கு எதிராக சனநாயக ரீதியான அரசியலில் ஈடுபட்டார். எனவே அவருடைய அன்புக்குரிய தகப்பன் வி கே தர்மசேன் அவர்கள் சில காலத்திற்கு முன்னர் எம்மை விட்டு சென்றார். அவர் தென் மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்தார் பிரதி சபாநாயகராக என்ற வகையில். அவருடைய மறைவுக்கு பின்னர் வி கே இந்திக்கு அவர்கள் அரசியலில் பிரவேசித்து தென் மாகாண சபையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக அளப்பரிய பணியாற்றினார் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் மிகுந்த வினயமாக கௌரவமாக பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும், அதன் பிறகு அதாவது அவர் மாகாண சபையில் இருந்த போதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் தன்னுடைய தகப்பனின் தாயின் நன்மதிப்பிற்கு களங்கம் ஏற்படாத வகையில் அதனை பாதுகாத்துக் கொண்டு உண்மையிலேயே மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டிலே மற்றும் ஒரு அங்கத்தவராக அவர் செயலாற்றினார். எங்களுக்கு தெரியும், அந்த பிரதேசங்களில் சென்ற இவருக்குமே சமூக அரசியல் செயற்பாடுகளுக்கு அப்பால் சென்று அந்த பிரதேசத்துக்கு சென்றவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றால் ஒருபோதுமே அன்பு தந்தையின் ஒருவேளை உணவுண்ணாமல் வெளியேற முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வீட்டின் கதவுகள் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. 365 நாட்களும் ஒரு வருடத்திலே எந்த ஒரு நேரத்திலும் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த வீடுதான் தர்மசேன அவர்களின் இல்லம். அந்த இல்லத்திலே இந்திக்கு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தங்களுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். அந்த அரசியல் பயணத்திற்கு மக்கள் உறுதுணையாக இருந்தனர். மக்களின் நன்மதிப்பை பாதுகாத்து மனிதநேயமிக்க ஒரு தலைவராக மக்களுடன் தோளோடு தோள் சேர்ந்த வகையில் செயலாற்றி மக்களின் சிக்கல்களுக்கு தீர்வு காண அவர் முயற்சி செய்தார். அந்த பயணத்தின் போது அவருடைய அன்புக்குரிய மனைவி, தாயார், சகோதரர்களின் பாரிய ஒத்துழைப்பு கிடைத்தது என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். 2010 முதல் தடவையாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு ஒன்றாக வந்தோம். மிகவும் நட்பு மிக்க ஒரு தோழராக, பண்பு மிக்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக, தமக்கு கிடைத்த பதவிகள் காரணமாக தலைவீங்காத ஒருவராக மக்களுக்காக இந்த பயணத்தில் சஞ்சரிக்க அவர் ஆரம்பித்தார். 2015 தேர்தலில் அவர் தோல்வி கண்ட பின்னரே, சனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாங்கள் தோல்வி கண்ட பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அம்மன்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய உறுப்பினர்கள் எனக்கு குறைவானது. எனவே அவருக்கு பாராளுமன்ற வர வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு ஜாம்பவானாக அசுர சக்தியை வெளிக்காட்டி நிலை தளராமல் இருந்தால் அவர்களுடைய நேர்மை அவருடைய தோல்வியை மடங்கடிக்க செய்தது. அவருடைய அரசியலை எங்களுடைய நாட்டின் அரசியல் யதார்த்தமாக மாற்ற அவர் நடவடிக்கை அவர் எடுத்தார். தோல்வியை கண்டு துவண்டு விடவில்லை. தன்னுடைய அரசியல் பயணத்திலே தன்னுடைய தந்தையின் கௌரவத்தை பாதுகாத்து, சமூக அந்த பின்னணியை பாதுகாத்து சரியான பயணத்தை தொடர்ந்தார் என்பதை அத்தனை பேரும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்நாட்டின் அறிவு படைத்த மக்கள் அப்படி நம்புகிறார்கள். எனவே நாங்கள் நம்புகின்றோம், அவர் கழித்த அரசியல் வாழ்க்கை அம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்மாகாண மக்களின் நினைவுகளில் நீண்ட காலம் நீங்காது நிலைத்திருக்கும் என நாங்கள் மிகுந்த பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம். அவருடைய அன்பு தாயார், பாரியார், சகோதரர்கள் உள்ளிட்ட குடும்பத்தவர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து அவருக்கு ஆத்மசாந்தி கிடைக்கட்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ விஜித வேறுகூட அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற மறைந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனுதாப புரையரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்திலே, குறிப்பாக 2010 என்னுடன் சமகால பாராளுமன்ற உறுப்பினராக அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து வந்த அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வி கே இந்திக்கா அவர்கள் பற்றி ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், வி கே இந்திக்கா பாராளுமன்ற உறுப்பினர் 2010 வரை 5 வருடங்கள் எங்களுடன் பாராளுமன்றத்தில் மிகவும் சுமூகமாக செயலாற்றினார். அவர் அம்மாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு 2010 வந்தார். அவர் அதற்கு முன்னர் மாகாண சபையில், குறிப்பாக 1999 தன்னுடைய அன்புக்குரிய தந்தையின் மறைவுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார். அந்த மாகாண சபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று உறுப்பினராக அம்மாந்தோட்டை மாவட்டத்திற்கு அவர் சமூக அரசியல் பொருளாதார பணிகளில் ஈடுபட்டார். அந்த முதலாவது மாகாண சபை காலத்தில், அந்த 5 வருட காலத்தில், 2004 ஆகும் பொழுது அவருடைய மனைத்திறன் மற்றும் அவர் மக்களுடன் ஒன்றாக இணைந்து ஆற்றிய சேவைக்கு மதிப்பளிப்பதற்காக அமைச்சு பதவி ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அமைச்சுக்குள்ளே அவர் அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல, தென் மாகாணம் முழுவதற்கும் அளப்பரிய பணியை ஆற்றினார். அந்த மாகாண கமத்தொழில், நீர்ப்பாசன, கால்நடை வளங்கள் மற்றும் காணி அமைச்சராக அவர்கள் செயலாற்றிய காலப்பகுதி அது. எங்களுக்கு தெரியும், தென் மாகாணம் 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது. அந்த 3 மாவட்டங்களில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பலர் இருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு இந்த நீர்ப்பாசன, கால்நடை வளங்கள் போன்ற துறைகளிலே மக்களுக்கு பெரும் பணி ஆற்றினார். அவர் மீண்டும் 2004 மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் ஒரு தடவை வெற்றி பெற்றார் என்றால் அவர் ஆற்றிய அரும்பணியை பாராட்டுவதற்காக அந்த பகுதிவாழ் மக்கள் அவரை மீண்டும் நியமித்தார்கள்.
அதற்கிணக்கு 2004 மாவட்ட சபை தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். விளையாட்டுத்துறை மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சராக மீண்டும் ஒரு தடவை அமைச்சர் பதவியை மாகாண சபையிலே பெற்றார். 5 வருட காலப்பகுதியிலும் 1999 அவர் ஆரம்பித்த அரசியல் பயணத்தை மென்மேலும் வளர்த்தெடுத்து தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய மாவட்டத்திற்கு, தன்னுடைய மாகாணத்திற்கு அகம் பணியாற்றினார். இவ்விதமாக அவர் மீண்டும் 2009 மூன்றாம் தடவையாகவும் மாகாண சபையை பிரதிநிதித்துவம் செய்தார். மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கல்வி மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக தென் மாகாணத்திற்கு அவர் ஆழப்பரிய பணியை ஆற்றினார். இன்றளவில் தென் மாகாணத்திலே அவர் சேவையாற்றிய நிர்வாகத்தில் மக்களுக்காக அரும்பணி ஆற்றினார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதன் பெருபெறாக அவர் 2010 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே அவர் பாராளுமன்றத்துக்காக தெரிவு செய்யப்பட்டார். 2010 பாராளுமன்றத்துக்கு நியமனம் பெற்று வந்த பின்னர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச முன்னாள் சனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களாக ஒரே குழுவாக 2005-2010 காலப்பகுதியில் ஆளுந்தர உறுப்பினராக செயலாற்றி வந்தோம். அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சார்பாக குறிப்பாக கட்சி தலைவருக்காக குரல் கொடுத்தவர். அவர் கட்சிக்காக தன்னுடைய மாவட்டத்துக்காக செயலாற்றுகிறார். பதவிகளை பதவிமோகம் கொண்டவராக செயற்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தனக்கு கிடைக்கின்ற நிதி ஏற்பாடுகளுக்கும் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆசீர்வாதத்தின் கீழ் அளப்பரிய பணியாற்றினார் என்று கூறினால் அது மிகாது. அவருடைய காலப்பகுதியில் நாங்கள் கண்டபடியும் தான் அவருடைய குணநலனை எடுத்துக்கொண்டால் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் முகத்தில் புன்முறுவல் எப்பொழுதுமே மலர்ந்திருக்கும்.
அவருடைய அந்த நட்புறவு, அன்பு, இன்பு ஆகிய அனைத்தையும் நாங்கள் அவருடைய அந்த புன்னகையுடன் நாங்கள் கண்டிருக்கின்றோம். பின்வரிசை உறுப்பினர்கள் அனைவரும் நாங்கள் ஒருவரை போன்று செயற்பட்டோம். தலைமைத்துவத்தை நிதமும் பாதுகாத்தோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கட்சி சார்பாக பல பணிகளை செய்திருக்கின்றோம். அந்த நேரத்திலே எங்களுடைய வி கே இந்திக் அவர்கள் தலைமைத்துவம் பெற்றிருந்தார். உண்மையிலே அவர் அச்சமற்று பேசக்கூடியவர், அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய ஒருவர். எனவே அவர் தென் மாகாணத்தில் வாழ்ந்த ஒருவராக காலி ரிச்மன் கல்லூரியிலே கல்வி பயின்றார். ரமேஷ் பத்திரன் அவர்களுடைய காலப்பகுதியிலே அந்த பாடசாலையிலே அவர் பயின்றார். பாடசாலையிலே திறமையான ஒரு மாணவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். அவருடைய ஆசிரியர்களுடைய மனதை வென்று செயற்பட்டு ஒருவராகவும் இருந்தார். அவருடைய தகப்பனை போன்று அரசியலிலே உண்மையிலேயே பயணித்தார். மாகாண சபையின் பிரதி தலைவராக அவர் பணியாற்றியிருக்கின்றார். அதன் பிரகாரம் தன்னுடைய தகப்பனுடைய மரணத்தின் பின்னர் அந்த அரசியலிலே ஈடுபட்டு அந்த பயணத்தை முன்னெடுத்து வந்தார். அவருடைய இளைய சகோதரர் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த குடும்பத்தின் நன்மதிப்பினை பாதுகாத்துக் கொடுப்பதற்கு சகோதரர் இருக்கிறார். வி கே இந்திக் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவருடைய தாய், சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட அவருடைய அந்த பாரியார் ஆகிய அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கின்றார்கள். 2018 ஜூலை 15 இவை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த உலகை விட்டு சென்று விட்டார். எனவே அவருடைய வாழ்வில் இருந்து மேம்பட்டு சென்றாலும் அவருடன் ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த நட்புறவு நிதமும் நிலைத்திருக்கும். அவர் மக்களுக்கு ஆற்றிய அந்த சேவை மக்கள் மனங்களிலே பதிந்திருக்கும். எனவே இறுதியாக அவர் சார்பாக துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அவருடைய தாய், சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள் ஆகிய அனைவருக்கும் பௌத்தர்கள் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற மோட்சப்பெருமையை பிரார்த்திக்கின்றேன். எனவே நாங்கள் குறிப்பாக எங்களுடைய இரங்கலை அவருக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அரசியல் சம்பந்தமான பல்வேறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த சீருயர் சபையை பிரதிநிதிப்படுத்திய கௌரவமிக்க மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த இரங்கல் உரைகளிலே பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்தமைவிட்டு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அரசியலை பொறுத்தமட்டிலே இரண்டு முகாம்கள் காணப்படுகின்றன. ஒரு குழுவினர் கனவான்களாகவும் மறுகுழுவினர் திருடர்களாகவும் காணப்படுகின்றார்கள். ஆனால் இந்த மூன்று உறுப்பினர்களும் எமக்கு தெரியும், ராஜா சமரநாயக் அவர்கள் பண்டாரகம தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 77ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டார். அந்த நேரத்திலே தொகுதி வாரி முறை நடைமுறையில் இருந்தது. அதேபோன்று
விகிதாசார முறையின் கீழும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்திருந்தார். மிகவும் தன்னடக்கத்துடன் கூடிய மக்களுடைய பிரச்சினைகளை புரிந்து கொண்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இவர்கள் மூவரும் என்பது எமது நம்பிக்கை. ராஜா சமரநாயக, வி கே இந்திக மற்றும் கௌரவ ரசாக் மன்சூர் அவர்கள். அரசியலிலே மக்களுக்கு தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய பிரச்சனைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக இதன் எதிர்மாறான நிலைமை இடம்பெறுகின்றது. பிரச்சனைகளே தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவே இந்த உறுப்பினர்கள் மூன்று பேரின் பெறுமதி இந்த விடயத்தின் அடிப்படையில் தான் அதிகரிக்கின்றது. மலிக் சமரவிக்ரம மலிக் ஜெயதிலக் அவர்கள் குறிப்பிட்ட வகையில் பண்டார தொகுதிக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கு ராஜா வீட்டுக்கு முடிந்தது. அவர் மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டிருந்தார். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். அந்த சுற்றுச்சூழலில்தான் இன்று கூட அவரால் உருவாக்கப்பட்ட மன்றம் மேற்கொள்கின்ற வேலைகளை பார்க்கின்ற பொழுது ராஜா சமரநாயக் என்பவர் மக்களுடைய சொத்தினை திருடாமல் கனமான அரசியலில் ஈடுபட்டவர் என்று இன்று கூட மக்கள் தீர்மானிப்பது அவருடைய மன்றம் என்று ஆற்றுகின்ற பணிகளின் மூலமும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். ராஜா சமரநாயக் அவர்களுடைய தன்னடக்கம் தொடர்பாக ஒரு உதாரணத்தை நான் கூற வேண்டும். அவர் உரணப்பகுதியை அடிப்படையாக கொண்டுதான் சட்டத்தரணியாக செயற்பட்டார். பானந்துறையிலும் அவர் வக்கீலாக பணியாற்றியிருக்கின்றார். அதன் பின்னர் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைத்ததன் பின்னர் அவர் வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து விடுபடுகின்றார். எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணிகளுக்கு அந்த வழக்குகளை ஒப்படைத்துவிட்டு சென்றார். மீண்டும் அவர் பாராளுமன்றத்திலிருந்து விலகி அதன் பின்னர் ஹொரோனைக்கு வந்தார். சட்டத்தரணிகளுடைய வேண்டுகோளின் பிரகாரமே அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணிகளுடைய வேண்டுகோள் பிரகாரமே அவர் அங்கே நீதிமன்றத்துக்கு சென்றார். அந்த நேரத்திலே ஒரு சதவை எனக்கு சந்திக்க கிடைத்தது. அந்த நேரத்திலே அவர் என்ன கூறியது என்னவென்றால், புதியவர்களுக்கு நாங்கள் இடம் அளிக்க வேண்டும், அவர்களுடைய இடங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்றுதான் நாங்கள் அந்த கலந்துரையாடலிலே ஈடுபட்ட பொழுது நாட்டில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக அவர் பாரிய மன வருத்தத்தை தெரிவித்தார். இதுதான் மனிதத்துவத்தின் உணர்வு மனித உணர்வுகள் கட்சி அரசியல்களை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம், ஆனால் பொதுவாக நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். அதன் பிரகாரம்தான் அவர் செயற்பட்டார். அதனால்தான் இன்று கூட மக்கள் அவரை மதிக்கின்றார்கள். வீட்டில் இண்டிக் அவர்களும் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். மிகவும் நட்புறவான ஒரு நபர். அனைவருடனும் சகோதரத்துடன் புன்னகையுடன் பதிலளித்த ஒரு உறுப்பினர். அவர் கூட அவருடைய தொகுதியிலே மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான சிறந்த புரிதலுடன் செயற்பட்டிருக்கின்றார். மிதமும் மக்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட்டு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தார். அரசியல் தீர்மானங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தேர்தல்களிலே மாறுபட்ட நிலைமைகள் இருக்கின்றன. மக்களுக்கு நல்ல வேலை செய்தவர்கள் தோல்வி உறுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த விதிக்கு வி கி இந்திக் அவர்களும் முகம் கொடுத்திருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த பிரதேசத்து வாழ் மக்கள் வி கி இந்திக் அவர்களுக்கு எல்லை கடந்த அன்பினை கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப பின்னணியின் காரணமாக இந்த நன்மதிப்பும் அன்பும் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள அவரால் முடிந்தது. திருடாததன் காரணமாக மக்களை அடக்கி ஒடுக்கவில்லை. அதேபோன்று தலைமைத்துவம் தொடர்பாக அசையாத நம்பிக்கையுடன் செயற்பட்டிருந்தார். மிதமும் தலைமைத்துவத்திற்கு மதிப்பளித்து தலைமைத்துவத்துடனே இருந்தார். அப்படியான நடத்தையினை கொண்ட வி கே இந்திக்க போன்றவர்கள் உயிரை உலகை விட்டு பிரிந்து செல்மையானது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக காணப்படுகின்றது. எனவே அதேபோன்றுதான் மற்ற உறுப்பினரும் தங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பிரச்சனைகளிலே ஈடுபட்டு அவர்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடுபட்டார். ராஜா சமரநாயக் அவர்களுக்கும் வி கே இந்திக் அவர்களுக்கும் நாங்கள் மோட்சப்பெறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதேபோன்று ரசாக் மன்சூர் அவர்களுக்கும் அவருடைய மதத்தின் பிரகாரம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கௌரவ மஹிந்தயா பாபிவர்தன் அவர்கள்.
கரு கதாநாயக துமணி மே கரு சபாவே.
இந்த சபையிலே பணியாற்றிய மிகவும் புகழ் பூத்த அதேபோன்ற மனைவரது பாசத்தையும் வென்று கொண்ட மூன்று உறுப்பினர்கள் தொடர்பான இரங்கலுரை நிகழ்த்தப்படுகின்றது. உண்மையிலேயே நாங்கள் மன வருத்தம் அடைகின்றோம். குறிப்பாக வி கே இந்திக உறுப்பினர் அவர்கள் இவ்வளவு விரைவாக இம்மை விட்டு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய ஒருவர் அல்ல அவர். அளப்பரிய சேவையினை சிறந்த அன்பினை நட்பினை நட்புறவுடன் பழகக்கூடிய திறமையை கொண்ட ஒரு உறுப்பினராகத்தான் நாங்கள் அவரை பார்க்கிறோம். அவருடைய தந்தை வி கே தர்மசேன வாலகாமி மாகாண சபையில் எங்களுடன் பணியாற்றியிருக்கின்றார். அந்த கால பகுதியிலே அவர் அளப்பரிய சேவைகளை தங்களுடைய கிராம பிரதேசங்களுக்கு மேற்கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த பிரதேச மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமான ஒரு நபராகவும் அவர் காணப்பட்டார். அரசியலினால் பல நெருக்கடிகளுக்கு இந்த குடும்பம் முகம் கொடுத்தது. குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சிகளை மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலே இந்த குடும்பத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டன, பாரிய சேதங்கள் ஏற்பட்டன, நட்டங்கள் ஏற்பட்டன, வீடுகள் கூட இல்லாமலாக்கப்பட்டன. அவை அனைத்தையும் சகித்துக் கொண்டு தங்களுடைய அரசியல் கொள்கைக்கு மதிப்பளித்து அந்த கொள்கையின் மீதே அவர்கள் செயற்பட்டார்கள். அதுதான் இந்த தர்மசேன் அவர்களை முதலாக கொண்ட குடும்பத்தின் பலமாகத்தான் அது காணப்படுகின்றது. பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அவற்றை வெற்றி கொண்டு செயற்பட்ட ஒரு குடும்பமாக நாங்கள் அதனை காணுகிறோம். அதேபோன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவமான ஒரு குடும்பமாகவும் கௌரவமிக்க குடும்பமாகவும் அது காணப்பட்டது. மக்களுக்கு இன்று கூட பல பணிகளை இந்த குடும்பம் மாற்றி வருகின்றது. எனவே இவ்வாறான சிறந்த ஒரு பின்னணியை கொண்ட ஒருவர்தான் வி கே இந்திக் அவர்கள். எனவே அவருடைய மறைவானது உண்மையிலேயே தனிப்பட்ட முறையிலும் எனக்கு ஒரு பேரிழப்பு. மிகவும் நெருக்கமாக பழகியவர். அதேபோன்று நான் எங்களுடன் அவர் இந்த காலப்பகுதியில் அரசியல் அநீதிகள் இடம்பெற்றன, இந்த குடும்பத்துக்கும் அநீதிகள் இடம்பெற்றன. அவ்வாறு இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலும் ஆனால் அவர் இந்த முகாமை விட்டு செல்லவில்லை, இந்த முகாமை விட்டு செல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவை அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்தார், அனைத்துக்கும் முகம் கொடுத்தார். உண்மையிலேயே அவ்வாறான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அங்கத்தவர் தான் வி கே இந்திக் அவர்கள். தர்மசேன அவர்களுக்கும் அவருடைய பாரியார் தான் பக்கபலமாக இருந்தார். எனவே இதன் பொறுப்பினை தன் தோல் மீது வைத்துக் கொண்டு அனைத்து குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்து அனைவருக்குமான தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு செயற்பட்டார். இது ஒரு அரசியல் குடும்பம், அரசியல் பரம்பரை. இந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே நாட்டுக்கு கிடைத்த ஒரு குடை தான் இந்த வி கே இந்திக் அவர்கள்.
அவர் உண்மையிலே அவர் தனது உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்தவில்லை, ஆனால் மற்றவர்களை பற்றியே கவனம் செலுத்தினார். தனது உடல் ஆரோக்கியத்தை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. அதன் தான் நான் நினைக்கின்றேன் அவரை நாங்கள் இழப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. எவ்வாறாயினும் அவர் இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவை இன்னும் பல வருடங்கள் செல்லும் வரையும் எங்களால் மறக்க முடியாது. இந்த குடும்பம், இந்த பரம்பரை மேற்கொண்ட சேவை இன்று கூட குடும்பங்களுக்கு, அந்த பிரதேசத்துக்கு இவர்கள் மேற்கொள்கின்ற சேவை தனிச்சிறப்பு வாய்ந்தது. நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிள்ளைகள் இந்த பரம்பரை அவர்கள் இதனை முன்னெடுத்து செல்வார்கள், அதற்கான சக்தியும் தைரியம் அவர்களுக்கு கிடைக்கும். தர்மசேனர் ராலஹாமி நாங்கள் மிகவும் நெருக்கமாக பழகியவர். மாகாண சபையிலே நாங்கள் இருந்த காலத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீதிக்காக பாடுபட்டவர். ஒரு சந்தர்ப்பத்திலே செரிமா பண்டார்னார் எதிராக ஒரு அவதூறு செய்யப்பட்டது எதிர்கட்சியில் இருந்தேன். அந்த நேரத்திலே இரண்டு பாங்குகளின் பின்னால் தர்மசேன் ராலஹாமி இருந்தார். அந்த நேரம் அவருக்கு கோபம் வந்தது. அந்த இரண்டு பாங்குகளையும் தாண்டி வந்து அந்த அவதூறு செய்த நபருக்கு பின்னால் விரட்டி சென்றார். அவ்வாறு சென்று அவர் உண்மையிலே கோபம் ஏற்படுகின்ற பொழுது பெரும்பாலும் வினையை அவர் கொள்கின்றார். அந்த அளவுக்கு கட்சி சார்பாக பண்டார் சார்பாகவும் அதிக பெற்று கொண்டவராக காணப்பட்டார். அந்த சம்பவம் என்று கூட எனக்கு நினைவிருக்கிறது. நான் தான் தலைவர் ஆசனத்தில் இருந்தேன். அங்கே என்ன நடந்தது என்பதை நான் நன்கு கண்டேன். உண்மையிலே கேட்டுக்கொண்டிருக்க முடியாத வகையில் தான் அந்த அவதூறு செய்யப்பட்டது. அதற்கு எதிராகத்தான் தர்மசேன ராலஹாமி எழுந்து நின்றார். அதற்கு எதிராக பதிச்செயற்பாடு காட்டினார்.
கான் பின்பற்றுகின்ற அரசியல் கொள்கைக்காக பாடுபட்டு செயற்பட்ட ஒருவருடைய மகன்தான் வி கே இந்திகர். அவர் இந்த கௌரவ சபையிலே எங்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியிலே நிதம் குழு சார்பாக தெரிவித்தார். தலைவருக்காக பக்கபலமாக இருந்தார், கட்சிக்காக தெரிவித்தார். அவருக்கு அநீதி விளக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அனைவரும் மனவருத்தம் அடைந்தோம். இன்றும் நாங்கள் அவருக்கு வந்த அந்த அநீதிகள் தொடர்பாக மனவருத்தம் அடைகின்றோம். இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கட்சி சார்பாகவும் நாடு சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் உறவினர்கள் சார்பாகவும் நம்பிக்கையுடன் பாடுபட்டு ஒருவர். எனவே அவருக்கு எங்களுடைய அவர் தொடர்பான எங்களுடைய மதிப்பு வெறவர அதிகரிக்கும். மறக்க முடியாத ஒரு நபர். உறவினர்களை சிறந்த முறையில் பராமரித்த ஒருவராக வி கே இந்திகா அவர்களை நாங்கள் அனைவரும் காண்கின்றோம். எனவே அவருக்கு நான் வாட்ஸ்அப் பிரார்த்திக்கின்றேன். அதே போன்று அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மற்ற இரண்டு உறுப்பினர் சீன ராஜா சமரநாயக மன்சூர் அவர்களும் அவர்களுடன் நாங்கள் இந்த சபையிலே பணியாற்றியிருக்கின்றோம். மிகவும் நெருக்கமாக பணியாற்றியிருக்கின்றோம். குறிப்பாக சீன ராஜா சமரநாயக அவர்கள் இந்த நாடு சார்பாக இந்த சபையிலே இருந்து கொண்டு பல பணிகளை ஆற்றியவர். மன்சூர் அமைச்சர் அவர்களும் அப்படித்தான். மன்சூர் அவர்களும் அவருடைய அந்த நட்புறவினை இந்த சபையிலே வெளிப்படுத்தியவர். உண்மையிலே அவர்கள் ஆற்றிய சேவைகள் மோதல்களுக்கு உள்ளாகவில்லை, மற்றவர்களுடைய மனம் புண்படும் வகையில் வார்த்தைகளை கூட பயன்படுத்தியதில்லை. அவ்வாறானவர்கள் தான் இவர்கள். எனவே அவர்களுடன் 10 வருடங்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. எனவே சேன ராஜசமரநாயக் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதோடு அவருக்கு மோட்சப்பிரஜனை பிரார்த்திக்கின்றோம். அதே போன்று மன்சூர் அமைச்சர் அவர்களுக்கும் அவர் பின்பற்றுகின்ற மதத்தின் பிரகாரம் என்னை தேல் பிரிடவுஸ் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை முடிக்கின்றேன். அஜித் பிரியக்கரையர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினத்திலே இந்த கௌரவ சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான இரங்கல் உரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பம், இந்த நாட்டுக்காக பணியாற்றி நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்பு செய்து செயற்பட்ட இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக நான் இங்கே கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். ராஜா சமரநாயக் அவர்கள் தொடர்பாக நாம் விசேடமாக இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மலிக் ஜாயத்திலக் அவர்கள், விதுர விக்ரம நாயக் அவர்கள் ஆகிய இருவரும் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அறிந்த உறுப்பினர்கள் என்ற வகையில் மிகவும் முக்கியமான விடயங்களை இங்கே தெரிவித்தார்கள். அவர்கள் 2 பேருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர் பற்றிய அந்த பண்புரைகளை பற்றி கருத்து தெரிவித்து சொல்வதாக ராஜா சீனராஜா சமரநாயக் அவர்கள் எனது ஊரைச் சேர்ந்தவர். ராஜா சமரநாயக் அவர்கள் பண்டாரகமவை மையமாக கொண்ட சமரநாயக பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர். பண்டாரகமையிலே அவருடைய அரசியல் நடவடிக்கைகளிலும் கிராமத்திலே பொது சமூக நடவடிக்கைகளிலும் சமரநாயக குடும்பம் பல பணிகளை ஆற்றியிருக்கின்றன. அவற்றுக்கு மத்தியிலே தேசிய அரசியலிலே ஈடுபட்டு ஸ்ரீலங்கா சனநாயக சோசியலிச குடியரசின் அமைச்சராக பணியாற்றி ஓய்வு கால பகுதியை மிகவும் சிறந்த முறையிலே முன்னெடுத்து சென்ற எமது தலைவர் ராஜா சமரநாயக் அவர்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பேரணி பிரார்த்திக்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது. அவர் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற பொழுது அவரை மரியாதைப்படுத்துவதற்கான ஒரு விழா ஒன்றினை ஒழுங்கு செய்வதற்கு கௌரவ மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விழாவில் ராஜா சமரநாயக் அவர்களுடைய வீட்டுக்கும் வருகை தந்திருந்தார். ராஜா சமரநாயக் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ராஜா சமரநாயக் அவர்களை தனிப்பட்ட முறையில் அறிவீர்கள். அவரை பற்றி பல விடயங்களை அறிவீர்கள். சமகால அரசியலிலே ஈடுபட்ட ஒரு மூத்தவர் என்ற வகையில் எனது அழைப்பின் பிரகாரம் மிகவும் வேலைப்பழு அதிகரித்த ஒரு தினத்திலே நீங்கள் பண்டாரகமையிலே நடத்தப்பட்ட ராஜா சமரநாயக விருது மரியாதை தெரிவிக்கக்கூடிய அந்த விழாவிலே பங்கேற்று உரையாற்றினீர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு தெரியும் ராஜா சமரநாயக் அவர்கள் தாம் ஆற்றிய சேவையினை பாராட்டுகின்ற நாட்டின் தலைவரை உள்ளிட்ட நாட்டின் சபாநாயகரை உள்ளிட்ட பலரை கொண்டு வடிவமைக்கப்பட்ட அந்த ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த விழாவை கண்டு அவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ராஜா சேனாயக் அவர்களுடைய சேவைகளை நினைவு கூர்ந்து செயற்படுகின்ற ஒருவர் என்ற வகையில் அந்த பணிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிந்திருக்கின்ற நேற்று நாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ராஜா சமரநாயக் அவர்கள் களங்கமற்ற ஒரு அரசியல்வாதி. அவருடைய சட்டத்தரணி தொழிலை பாணந்துறை நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்திலே நீதவான் நீதிமன்றத்திலும் ஆரம்பித்தார். நானும் எனது தொழில் வாழ்க்கையை பாணந்துறையிலே தான் ஆரம்பித்தேன். ராஜா சமரநாயக் அவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்கள் அவருடைய சமகால நண்பர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 77ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றியின் போது அவருடைய பல சட்டத்தரணி நண்பர்கள் பாணந்துறை நீதிமன்றத்திலே அவருடன் இருந்திருந்தார்கள். அதன் பின்னரும் இருந்திருக்கின்றார்கள். ராஜா சமரநாயக் அவர்கள் அமைச்சராக பணியாற்றியதை போன்று இந்த நாட்டுக்காக கிராமத்திற்கும் வேலை செய்திருக்கின்றார். விருப்பு வாக்கு முறை தொடர்பான சிறந்த புரிதலை கொண்டவராக அவர் காணப்படவில்லை. அவர் நிதமும் தமது தொகுதியை பார்த்து தொகுதிக்காக வேண்டி வேலை செய்தார். பண்டாரகம் தொகுதி மிகவும் கொழும்பை நெருங்கியிருந்தாலும் மிகவும் தூர பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. பண்டாரகம தேர்தல் தொகுதியானது கிராமிய பிரதேசமாக இருக்கின்றது. இது மிகவும் கஷ்டப்பட்ட பாரிய இடப்பரப்பினை கொண்ட ஒரு பிரதேசம். ராஜ சமரநாயக் அவர்கள் கிராமங்களில் இருந்த நடைபாதைகள் பெருந்தெருக்களாக மாற்றி அமைத்தவர். ராஜா சமரநாயக் அவர்கள் தான் பண்டாரகமக்கு மின்சாரத்தை பெற்றுத் தந்தவர். அவர் இருக்கக்கூடிய கூட்டங்களிலே அவர் கிராமத்துக்கு ஆற்றிய சேவைகளுக்காக நான் செமைக்கோள்களை காட்டுவேன். எனது நான் எனது கிராமத்திலே வந்தவன். 78ஆம் ஆண்டு நான் புலமை பரிசில் சித்தி எழுத பொழுது எந்த வீட்டுக்கு மின்சாரம் இருக்கவில்லை. மின்சாரத்தை உண்மையில மின்சாரம் அங்கே இல்லாததன் காரணமாகத்தான் அதற்கு இடம்பெற்றது. 79ஆம் ஆண்டு எனது வீடு அமைந்திருக்கின்ற வீதிக்கு மின்சாரத்தை பெற்றுத் தந்தார். மின்சாரத்தை பயன்படுத்தி படிப்பதற்கு எனக்கும் ஆயிரக்கணக்கான எங்களுடைய மக்களுக்கு பலத்தினை பெற்றுக் கொடுத்தது ராஜா சமரநாயக் அவர்கள். எனது வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியானது 77ஆம் ஆண்டுகளிலே ஒரு வண்டி பாதை பாதையாகத்தான் இருந்தது. அவர்தான் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு செல்லும் வீதியை பெருந்தெருவாக மாற்றியமைத்து தாருட்டு செப்பனிட்டு அந்த நகரத்திற்கு பொருத்தமான ஒரு பாதையாக வடிவமைத்திருந்தார். எனது வாழ்க்கையின் பொருட்டு அவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட பலம்தான் அது. என்னை போன்ற ஆயிரக்கணக்கான
ஜீவித்து இயலட்டை அண்ணட்ட இக்கமட்ட ஹையது உண்ணா ராஜா சமரநாயக்க மெத்தும்.
அதே போல அவரது சமகால அங்கத்தவர்கள் இன்றும் ஆரோக்கியமாக சமுதாயத்தில் சந்திரா செட்டியராஜ் அவர்களை நினைவுபடுத்த வேண்டும். ராஜா சமரநாயக்க அவர்களோடு இணைந்து அரசியலில் செய்து ஈடுபட்டு 77ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு வந்தவர்களில் 8 பேர், அதில் மருத்துவர் நெவில் பெர்னாண்டோ ஹெட்டியாராஜ் அவர்களும் தான் உயிரோடு இருக்கின்றார்கள். நெவில் பெர்னாண்டோ அவர்கள் கொழும்புக்கு வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டார். அரசியலிருந்து அவர் விலகிவிட்டார். சந்திரா செட்டியாராஜ் அவர்கள் ராஜா சமரநாயக்கவை போன்று அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் கொரோனா பொக்குனிவிட்ட இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து கொண்டார். ராஜா சமரநாயக்க அவர்களது ஓய்வு காலம் நல்ல முறையில் இருப்பதற்கு காரணம் தனது நண்பர் ஒரு கற்ற இந்த ஒரு நண்பர். அவர்கள் இருவரையும் நான் சந்தித்திருக்கின்றேன், பழகியிருக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டில் அரசியலுக்கு வரும் பலர் அரசியலில் லாபமீட்டும் முறையாக மாற்றிக்கொள்கின்றார்கள், அரசியலை தொழிலாக மாற்றிக்கொள்கின்றார்கள். ராஜா சமரநாயக்க அவர்கள், அவர் செல்வந்தர், சொத்துக்கள் கொண்ட செல்வந்தர். அவர் சட்டத்தரணியாக இருந்த வழியில் தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அவருக்கு நிறைய வழக்குகள் இருந்தன, வழக்காடக்கூடிய ஆற்றல் இருந்தது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக பணியாற்றிய போது அவர் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை, வழக்கு நடவடிக்கைகளில் கடமையாற்றுவதற்கு. அவர் இறுதி காலம் வரை கௌரவத்தோடு வாழ்ந்தார், மற்றவர்களுக்கு உதவினார். இறுதி வரை பிரதேசத்தில் இருந்த இருக்கிரிகள் மனசடங்களில் கலந்து கொண்டார் ராஜா சமரநாயக்க அவர்கள். அரசியலில் அவர் எதையும் சம்பாதிக்கவில்லை. நான் சிறுவழியாக இருக்கும் போது அவரை சந்திக்க அவரது வீட்டுக்கு சமரநாயக்க வளவுக்கு சென்றிருக்கின்றேன். நான் கிராமத்தின் இளைஞர் மன்ற தலைவராக அவரை சந்தித்திருக்கின்றேன். பண்டாரங்க விளையாட்டு கழகத்தின் தலைவராக அவரை சந்தித்திருக்கின்றேன். அவர் முதலாவது பிரதேச சபை தேர்தலில் இடம்பெற்ற போது எனக்கும் எனது தந்தையுக்கும் அழைப்பு விடுத்தார் பிரதேச சபையில் போட்டியிடுமாறு. நான் இளைஞர் மன்ற தலைவர், மாவட்ட அமைப்பு தலைவர், கிராமத்திய மன்ற உறுப்பினர், கிராமத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு இருந்தது. நான் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிவிட்டேன். நான் தயவுடன் சவர்ணாயக் அவர்களது வேண்டுகோளை நான் நிராகரித்து விட்டேன். நான் இன்றைக்காத ஒரு நாள் எனது தந்தை தொடர்பு கொண்ட அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து அரசியல் செய்வேன். எனது பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிய பின்னர் நான் அரசியலுக்கு செல்வேன் என்று கூறினேன். அந்த அழைப்பை ஏற்று நான் செல்லவில்லை. 20 வருடங்களுக்கு பின்னர் தான் நான் அரசியலுக்கு வந்தேன். என்னை பாராட்டியமைக்காக நான் அவரை மதிக்கின்றேன். நான் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் எனக்கு அறிவுரைகளை வழங்கினார். அவர் ஆற்றிய பல சேவைகள் இருக்கின்றன. பண்டாரகம் நகரில் சிறிய ஒரு பாடசாலை இருந்தது. பண்டாரகம மகளிர் கனிஷ்ட வித்தியாலயம். அந்த கனிஷ்ட வித்தியாலயத்தில் இரண்டு கட்டிடங்கள் மாத்திரம்தான் இருந்தன. அவர் ஓய்வு பெறும்போது பண்டாரகம கனிஷ்ட வித்தியாலயம் மத்திய மகாவித்தியாலயமாக தரம் உயர்த்தப்பட்டது. இன்று கலாநிதி வரை வைத்தியர்களை உருவாக்கும் படிப்பாளிகளை உருவாக்கும் ஒரு கல்வி நிலையமாக அது இயங்குகின்றது. அவரது காலத்தில் தான் இந்த தரம் உயர்த்தப்பட்டது. அதை இட்டு நாங்கள் அவருக்கு என்று நன்றி கடன் செலுத்த வேண்டும். பல பாடசாலைகளை அவர் புதிதாக ஆரம்பித்தார். இருந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தார். அதே போல பண்டாரன கருப்பிணி தாய்மாருக்கான ஒரு பிணியாய்வு நிலையம் இருந்தது. அதை மாவட்ட வைத்தியசாலையாக அவர் தரம் உயர்த்தினார். ராஜ சமர்நாயக் அவர்கள். அது மாத்திரமல்ல, முழு பிரதேசத்திலும் இருந்த சிறிய வீதிகள், எனது வீட்டுக்கு செல்லும் பாதை உட்பட அகலமான வீதிகளாக மாற்றினார். மின்சாரம் வழங்கினார். தாரிட்டு செப்பனிட்டு வீதிகளை புனரமைப்பு செய்தார். வீதி வாரம் என்று ஒரு வாரம் இருந்தது. ஒரு வாரங்களில் மக்கள் இயந்திரங்களை பயன்படுத்தி வீதிகளை அகலமாக்கும் பணி இடம்பெற்றது. அகலமாக்குவதற்கு காணிகளை பலர் வழங்க முற்படவில்லை. பல பிரதேசங்களில் மோதல்கள் ஏற்பட்டன. ஆனால் அவர் வந்து பிரச்சனைகள் தலையிட்டு அவற்றை தீர்த்த விதம் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது. அவர் உயர்ந்த மனிதர், உயர்மான தோற்றம், ஒரு எடுப்பான தோற்றம் கொண்டவர். எந்த இடத்திலும் அவர் தனித்துவமாக தோற்றம் அளிப்பார். அவரது கருத்து, அவரது உரை கட்சி பேதமின்றி அனைவரும் அவரை நம்பினார்கள். அந்த பிரதேசத்தில் இருந்த வியாரைகள் பள்ளிவாசல்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். இஸ்லாமிய மக்களோடு கிறிஸ்தவர்களோடு சேர ஒரு தொடர்பு வைத்திருந்தார். இந்நேரமும் அவர் அரசியலில் ஓய்வு பெற்று பல வருடங்களுக்கு பின்னரும் அவரை மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். பல புதிய கிராமங்களை ஆரம்பித்தார். தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார். பிரதேசத்தின் நன்மைக்காக அவர் பாடுபட்டார். அதை எல்லாவற்றையும் விட ராஜா சமர்நாயக் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு பாடம்தான், அரசியலில் ஓய்வு பெற்ற பின்னர் என்ன செய்வது என்ற பாடம் தான் முக்கியமானது. அவர் விருப்பு வாக்கு முறையை அறிந்திருக்காமையினால் அவர் ஒரு தேர்தல் தோல்வியை தழுவிக்கொண்டார். இந்திரஜித் திஸ் அவர்கள் ஓய்வு பெற்றார். இவர் தோல்வியடைந்தார். பண்டாரகம தொகுதியில் இல்லை, மாவட்ட தேர்தல் தொகுதி முறை காரணமாக அவர் கௌரவமான முறையில் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். சேனக்க சமரநாயக்க அவரை இணைத்து விட்டார். அரசியலில் அவர் மாகாண சபை உறுப்பினராக கௌரவமான சேவையை செய்து அவரை இளம் வயதிலேயே அரசியலை விட்டு விலகினார். சேனக்கு சமரநாயக் அவர்கள் அவர் உறவினர் ஒருவரது மகன். அதேபோல இந்த ஓய்வு காலத்தில் மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று மீண்டும் சட்டத்தின் தொழிலை மிகவும் மும்முரமாக மேற்கொண்டார். மீண்டும் அவர் சென்றார். அவர் சிவில் வழக்குகளை தான் தெரிவு செய்தார். சிவில் வழக்குகளை தான் அவர் கையாண்டார். மிக திறமையாக மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதலான வழக்குகளை கையாண்ட அதிசட்டத்தரணியாக அவர் பணியாற்றினார். தமது கனிஷ்ட சட்டத்தரணிகளோடு பணியாற்றினார். ஒரு சபாநாயகர்கள் இன்னும் ஒரு குணம் இருந்தது. ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை பார்னதுரை ஒரண சட்டத்தரணிகளை அழைத்து அவர் ஒரு விருந்து உபசாரத்தை வழங்குவார். நன்றாக செலவிட்டு செய்வார். எமக்கு விருந்து உபசாரம் வழங்கி அவர் பழையவற்றை ஞாபகப்படுத்துவார். அது ஒரு விசேடமான ஒரு குணம். அவரது துணைவியார் அவர் லலிதா அவர்கள் இறந்துவிட்டார். அவரது மறைவுக்கு பின்னர் அவர் முனைப்பாக சமூக சேவையில் ஈடுபட்டார். கௌரவ சுபாநாயகர் அவர்களே, நாட்டில் அரசியலில் இருந்த மிகவும் அரிய ஒரு மனிதனையும் படைத்த திறமையான, எந்நேரத்திலும் கிராமத்துக்கு வெளியே ஊருக்கு வெளியே செல்லாமல் அவர் ஹோலிகிராஸ் வித்தியாலயத்தில் கல்வி பெற்றவர். சட்டத்தரணியாக பணியாற்றினார். அதற்கு முன்னர் அரசு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அரசியலில் ஈடுபட்ட காலத்தில் கொழும்பில் இருக்கவில்லை, பண்டாரகமையில் தான் அவர் வாழ்ந்தார். ஆகவே அவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். கிராமத்தில் இருந்தார். மக்களை அவர் காலை வேளையில் சந்தித்தார். ஒவ்வொரு வாராந்தத்திலும் அவர் சந்தித்தார். கவலையை கேட்டறிந்தார். ஒரு பேரவர்களே, ராஜா சமநாயக் அவர்களுக்கு மீண்டும் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து வீக்கி இந்திக்க அவர்கள் மறைவு கவலை தெரிவித்துக் கொண்டு, அதேபோன்று மன்சூர் அவர்களது மறைவியிட்டும் கவலை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். கௌரவ விஜயபாலரெட்டி அரசு அவர்கள் நன்றி தெரிவிக்கின்றேன். பாராளுமன்றத்தில் வெற்றிகரமாக மக்கள் சேவையாற்றிய ராஜாங்க அமைச்சர் ராஜா சமநாயக் அவர்கள் பற்றியும், வணிக அமைச்சராக இருந்த அப்துல் ரசாக் மன்சூர் அவர்கள், அதே போன்று அம்பாந்தோட்டை பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய வி கிந்திக் அவர்கள் தொடர்பிலும் அனுதாப பிரேரணையின் போது எனது அனுதாபத்தை தெரிவிக்க சந்தர்ப்பம் கிடைத்தவருக்கு நன்றி. கௌரவ அஜித் பி பிரேரா அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ராஜாங்க அமைச்சராக, கௌரவ ராஜா சமரநாயக் அவர்கள் பற்றி நீண்ட ஒரு உரையாற்றினார். சிங்கள முஸ்லிம் உறவை கட்டியெழுப்பதற்கு கடமையாற்றிய, அதே போன்று அப்துல் ரசாக் மன்சூர் அவர்கள் ஆற்றிய கடமைகளை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த இரண்டு உறுப்பினர்களதும் அவர்கள் தலவு மதத்திற்கு இருப்ப அவர்களுக்கு ஆத்ம சந்தேக விட வேண்டும். அதேபோல நம்பாந்தோட்ட மாவட்ட உறுப்பினராக மிக நீண்ட காலமாக மாகாண சபை உறுப்பினராக இருந்தார். இது நெருங்கிய உறவினராக வீக்கி இந்திக்க அவரது மறைவியிட்டு நான் பிரேரணை அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டும். வி கே இந்திக்கு அவர்கள் தென்மாகாண அமைச்சராக 1999 4/24 திகதி பதவியேற்றார். அன்றைய தினம் நானும் அன்றைய தினம் தான் இணைந்து கொண்டேன். 2010 ஏப்ரல் மாதம் 8 தேதி வரை அப்போதைய பாராளுமன்ற ஒரு தேர்தலில் அவர் தெரிவு செய்யப்பட்டார். வி கே இந்திக்கு அவர்கள் காலி ரிச்மண்ட் வித்யாலயத்தில் நான் கௌரவ ரமேஷ் வைத் பாத்திரன அவர்களது எங்கள் மூவரனதும் பாடசாலையாக இருந்த காலி ரிச்மண்ட் வித்யாலயத்தில் கல்வி கற்று ஒரு பழைய மாணவராக வி கே இந்திக்கு அவர்கள் தமது கடமையை நிறைவேற்றினார். இதேபோல 10 வருட காலத்தில் தென் மாகாணத்தில் பணியாற்றி அப்போதைய அரசாங்க கட்சிக்கு நல்ல வலுவை சேர்த்தார். இளைஞர் விவகார அமைச்சராக இறுதி காலகட்டத்தில் மாகாண கல்வி அமைச்சராகவும் செயற்பட்டார். அவர் பல சேவையை ஆற்றினார். மிக எளிய முறையில் சிறந்த வகையில் சேவையாற்றியவர். அக்னிமன தொகுதியை சேர்ந்த குமார் என்பவர் அவர் மனம் பிடித்தார். அதன் பின்னர் அவர் இளைஞர்களோடு தோளுக்கு தோள் அவர் சேர்ந்து 1999 நாங்கள் தேர்தலில் போட்டியிடும் போது அவரும் நானும் ஒரே அணியில் இணைந்த பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் நான் மாகாண சபைக்கு சேர்ந்த போது அதன் பின்னர் நானும் அவரும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டோம். வாராந்த விடுமுறைக்கு அம்பாலந்தோட்டம் பகுதிக்கு சென்று அவர் ஒரு குளம் அருகில்தான் இருந்தார். அவரோடு விருந்து பிரசாரங்களில் கலந்து கொண்டதும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. மிக சிறப்பாக நட்போடு பழகினார். உண்மையில் அந்த நினைவுகள் வேதனை அளிக்கின்றன. அதை மீட்டு பார்க்கும் போது அரசியலில் மிக நியாயமாக சேவையாற்றியவர். எதிர்பாராத விதமாக மைந்தியா பாபிவர்தன் அவர்கள் கூறியது போன்று அவரது கவனிக்காமல் இருந்தபடினால் உடலை கவனிக்காமையினால் அவர் மரணிக்க வேண்டி ஏற்பட்டது. குமாரி அவர்கள் அவரது பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் சகோதரர்கள் பிரதேச சபை தலைவராக பணியாற்றினார் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த தருணத்தில் அனுதாப பிரேரணை தெரிவித்துக் கொள்கின்ற ராஜா ஹெமநாயக் அவர்களுக்கு அதே போன்று ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு மன்சூர் அவர்களுக்கும் அவரது சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பேரின இணைகள் முடிவு பெறுகின்றன. கௌரவ ராஜா சேனாநாயக் சமர்நாயக்க காலம் சென்ற அப்துல் ரசாக் அவர்கள் காலம் சென்ற வி கே இந்திக்கா அவர்களது மறைவு தொடர்பில் இருதரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய பிரதிநிதிகளோடு நான் இணைந்து கொண்டு இவர்கள் மூவரும் மதிக்கக்கூடிய உறுப்பினர்கள். இன்றைய கூட்டத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையை அக்குடும்பத்திற்கு அனுப்புமாறு செயலாளர் நாயகத்திற்கு பணிப்புரை வழங்குகின்றேன். சபை முதல்வர் சபை ஒத்திவைப்பு பாராளுமன்றம் 6 தேதி பிற்பகல் 1 மணிக்கு மீண்டும் கூடும்.